வாரத்துக்கு ஒரு நாள் அனுபவிச்சுட்டு வரோம். நம்முடைய சம்பிரதாயத்திலே எத்தனை ஆச்சாரியர்கள் மிக விசேஷமான சம்ரக்ஷணம் செய்து வந்தாலும் அதில் கூட்டஸ்தர்கள் முக்கியமான ஆச்சாரியர்கள் என்ற அர்த்தத்தில் நாம் பாஷ்யக்காரரை சொல்லுவோம், அதே போல சுவாமி தேசிகனை சொல்லுவோம். இவர்களுக்கு எல்லாருக்கும் மூலமாய் பிரபன்ன சந்தான கூட்டத்தர் என்று நம்மாழ்வாரை சொல்வது வழக்கம். பெருமாள் தொடக்கமான சம்பிரதாயத்திலேயும் நமக்கு செய்த உபகார அதிசயத்தினாலே சம்பிரதாயத்தை விஸ்தரிக்க பண்ணினதினாலே முக்கிய ஹேதுவாக இருந்ததினாலே இந்த மூன்று ஆச்சாரியர்களையும் நம்மாழ்வாரையும் ஸ்ரீபாஷ்யகாரரையும் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனையும் கூட்டஸ்தர்கள் என்று சொல்லும் வழக்கம் உண்டு. கூட்டஸ்தர்கள் என்றால் ஒரு கூட்டஸ்தர் என்றால் ஒரு பரம்பரையினுடைய முதல் குருடருக்கு கூட்டஸ்தர் என்று சொல்லும் வழக்கம். இந்த சம்பிரதாயத்திலே இவர்கள் மூன்று பேர் பலமுகங்களாக இந்த சம்பிரதாயம் பெருகுவதற்கு அப்பப்பொழுது காரணமாக இருந்ததினாலே மூன்று பேரையும் நாம் கூட்டஸ்தர் என்று சொல்கிறோம். இப்பொழுது நாம் நான்காவது கூட்டஸ்தரான கோபாலாரிய மகாதேசன் என்னும் திருக்குழந்தை தேசிகனுடைய திவ்ய அவதார விபவத்தை, அவர் நம்முடைய சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணினத, அவராலேயே இந்த சம்பிரதாயம் முனித்ரேய சம்பிரதாயம் என்று மிகவும் ஏற்கனவே இருந்த திருநாமமாயிருந்தாலும் ஒரு பிரசித்தியை அடைந்து முனித்ரயம் என்கிற வார்த்தைக்கு ஒரு விஸ்தாரமான ஒரு பிரசித்தியை ஏற்படுத்தினவரான இந்த திருக்குழந்தை தேசிகன் என்கிற நம்முடைய கோபாலாரிய மகாதேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை இன்று முதல் அனுபவிக்க போறோம். சர்வேஸ்வரன் ஆதி காலத்தில் ரிஷிகளை அவதரித்தார் போல, அந்த ரிஷிகளுக்கும் மேலான பிரபாவத்தையுடைய ஆழ்வார்களை அவதரித்தார் போல, ஆழ்வார்கள் போலேயும் அனவதிகமான பிரபாவத்தையுடைய ஆச்சாரியர்களை அவ்வப்போது அவதரிப்பித்துக் கொண்டிருப்பான். தான் பிரவர்த்திப்பித்த சம்பிரதாயம் பூர்ணமாக நசித்து போய்விடாமல் இருக்க வேண்டும் என்று மிகவும் அக்கறையினாலே சர்வேஸ்வரன் ரிஷிகளுக்கு துல்லியமாய் ரிஷிகளுக்கும் மேலானவர்களையும் கூட சிருஷ்டி பண்ணும் வழக்கம். அந்த ரீதியிலே நம்முடைய கூட்டஸ்தர்கள் என்று சொல்லும் முடியான நம்மாழ்வாரும் பாஷ்யக்காரரும் சுவாமி தேசிகனும் அவருக்கு பின்னால் திருக்குழந்தை தேசிகனாயிருந்த கூட்டஸ்தர் எப்படி எம்பெருமானுடைய விசேஷமான ஒரு பரம கருணையினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த ரிஷிகள் போன்றவர்கள், ரிஷிகளுக்குமே மேலானவர்களும் கூட காலத்தினாலே கிட்ட இருப்பதனாலே ரிஷிகள் போல் ஆவர்களோ என்று நினைக்கும்படி அது சாமானிய புத்தியினாலே தோணலாம். ஆனால் காலத்தினால் கிட்ட என்பதும் காலத்தை கொண்டுதான் சொல்வதாகும். இன்னும் பல நூறு வருஷங்கள் ஆயிரம் வருஷங்கள் சென்றால் இப்போ ஏற்பட்ட மகான்களை ரிஷிகள் என்று தானாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டியதான பிரபாவம் ஜனங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி காலத்தினால் மாத்திரம்தான் ரிஷிகள் என்றில்லை, சமகாலத்திலும் நெருங்கின காலத்திலும் கூட ரிஷிப்பிராயர்களான மகரிஷிப்பிராயர்களான பரமரிஷிப்பிராயர்களானவர்களையும் கூட பகவான் சிருஷ்டி செய்வது உண்டு. அவனுடைய சிருஷ்டிக்கு சக்தி இல்லை என்று இல்லை, அவனுடைய சிருஷ்டிக்கு இக்காலத்திலே மகரிஷிகளை உண்டாக்குவதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால் பகவத் பிரபாவத்தை குறைத்து சொன்னா போலே ஆகும். அதனாலே பகவத் பிரபாவத்தை குறைச்சு சொல்லக்கூடாது. பகவான் உருவாக்கின சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் செய்வதற்கு பகவான் தொஞ்சு போயிட்டான்னு சொல்லக்கூடாது. சர்வேஸ்வரன் தான் உருவாக்கின சம்பிரதாயத்தை அப்படி நிமித்துவதற்காக அதனுடைய கலைகளை எல்லாம் வேறிருப்பதற்காக ஜீவாத்மாக்களை தான் சம்ரக்ஷணம் பண்ண வேண்டும் என்று எப்பொழுதும் பாரித்து கொண்டிருக்கும் அந்த பாரிப்புக்கு போக்கு வீடாக மகர்ஷிகளை அவதாரம் பண்ணி வைப்பான். அதில் இந்த ரீதியில தான் நம்முடைய ஆச்சாரியர்களே பல பேரும் ரிஷிகள் போலிருந்தாகும். அந்த ரிஷிகளிலேயும் கூட ரிஷிகள் என்றும் மகர்ஷிகள் என்றும் பரமரிஷிகள் என்றும் பேதம் உண்டு போல ஆச்சாரியர்களிலேயும் கூட கூட்டஸ்தர்கள் என்பதான முக்கியமான ஆச்சாரியர்கள் உண்டு. அப்படியான கூட்டஸ்தராயின திருக்குழந்த தேசிகனை நாம் இந்த முதல் அனுபவிக்க போறோம். திருக்குழந்த தேசிகனுடைய ஒரு ஸ்தானம் ஆச்சாரிய பரம்பரையிலே கொஞ்சம் பராமரிசித்து தெளிந்து கொள்ள வேணுமென்னால், தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, பெருமாள் சம்பிரதாயத்திற்கு முதல் ஆச்சாரியர். அதேபோல பெருமாளுக்கு பிறகு ஸ்ரீமன் நாதமுனிகள் அஞ்சாவது ஆச்சாரியர். சம்பிரதாயத்திலே நாதமுனிகள் அஞ்சாவது ஆச்சாரியர். பெருமாள் தாயார் ருஷ்வக்சேனர் நம்மாழ்வார் நாதமுனிகள் என்று நாம நாதமுனிகள் ஐந்தாவது ஆச்சாரியர். அதேபோலே பத்தாவது ஆச்சாரியர் ஸ்ரீபாஷ்யகாரர். பத்தாவது ஆச்சாரியர் ரகசிய பரம்பரையிலே ஆகட்டும், ஸ்ரீபாஷ்ய பரம்பரையிலே ஆகட்டும், பத்தாவது ஆச்சாரியர் ஸ்ரீபாஷ்யகாரர். ஆக ஐந்தாவது நம்மாழ்வார், பத்தாவது ஸ்ரீபாஷ்யகாரர், பதினைந்தாவது சுவாமி தேசிகன். எண்ணிக்கை ஞாபகமா இருக்கும், அந்த மாதிரியாக தானே அமைஞ்சிருக்கு. அதில் அஞ்சு பத்து பதினஞ்சு. ஆக அஞ்சாவது முதல் கூட்டஸ்தர் பிரபன்ன சந்தான கூட அஞ்சாவது நாதமுனிகள், பத்தாவது பாஷ்யகாரர், அடுத்தது பதினைஞ்சாவது சுவாமி நிகமானந்த மகாதேசிகன். நாதமுனிகளுக்கு பிறகு நாதமுனிகள் விஜயகொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பிகள், அடுத்தது பாஷ்யகாரர். அதேபோல பாஷ்யகாரருக்கு பிறகு ஸ்ரீபாஷ்ய பரம்பரையிலே உள்ளான் எங்களாழ்வான் நடாதூரம்மாள், அப்புள்ளார் சுவாமி தேசிகன். அதே ஸ்ரீமந்த் ரகசியத்ரயசார பரம்பரையிலே பாஷ்யகாரருக்கு பிறகு மடப்பள்ளி ஆச்சானாயிரு கிடாம்பி ஆச்சான், அவருடைய திருக்குமாரர் ராமானுஜப்புள்ளான், அவருடைய திருக்குமாரர் ரங்கராஜப்புள்ளான், அவருடைய திருக்குமாரர் ராமானுஜப்புள்ளான் என்னும் அப்புள்ளார். இப்படி இதுக்கு பிறகு சுவாமி தேசிகன். இப்படி ரெண்டு பரம்பரையினாலும், ஸ்ரீபாஷ்ய அன்வயத்தினாலும் அதுவா ரகசிய அன்வயத்தினாலும் சுவாமி தேசிகன் நமக்கு பதினைஞ்சாவது ஆச்சாரியர் ஆகிறார். இதே இந்த பதினைஞ்சாவது ஆச்சாரியருக்கு அப்புறம் இன்னொரு பதினைஞ்சாவது ஆச்சாரியர், அதாவது ஆச்சாரிய பரம்பரையிலே முப்பதாவது ஆச்சாரியராக நாம் இப்பொழுது திருக்குடந்த தேசிகனை அனுபவிக்க போகிறோம். முப்பதாவது ஆச்சாரியராக திருக்குடந்த தேசிகன் ரகசிய பரம்பரையிலேயும் பகவத் விஷய பரம்பரையிலேயும் முப்பதாவது ஆச்சாரியன்தான். ஸ்ரீபாஷ்ய பரம்பரையிலே முப்பத்தி ஓராவது ஆச்சாரியராக வருவார். இடையிலே சில ஆச்சாரியர்கள் ஸ்ரீபாஷ்ய பரம்பரையிலே மாறி வருவதுண்டு. அப்படி மாறினாலும் மீண்டும் இந்த ரகசிய பரம்பரையில் இருக்கிற ஆச்சாரியர்களோடே தான் அன்வயமாகிவிடும். ஸ்ரீபாஷ்ய பரம்பரைக்கும் ரகசிய பரம்பரைக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் சில சில ஆச்சாரியர்கள் மாத்திரம் இடையிலே சேருவார்கள். அப்படி ஐந்தாவது ஆச்சாரியர் நாதமுனிகள், பத்தாவது ஆச்சாரியர் பாஷ்யகாரர், பதினைஞ்சாவது ஆச்சாரியர் சுவாமி தேசிகன், முப்பதாவது ஆச்சாரியர் திருக்குழந்த தேசிகன். இந்த கூட்டஸ்த பரம்பரையிலே நடுநாயகமாக இருக்கக்கூடியவர் என்று பார்த்தாலும் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன். சுவாமி தேசிகனுடைய அவதாரத்துக்கு பிறகு பதினைஞ்சு ஆச்சாரியர்கள், அவர்களுடைய காலத்தையெல்லாம் அனுபவித்தோம். அவருடைய திவ்ய பிரபாவம் தேசிகனுடையதான உயர்ந்த இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை சர்வஜனங்களையும் ரட்சிக்கக்கூடியதாய் அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக இந்த பிரபஞ்ச சிருஷ்டியிலே சரணாகதிக்கு வேண்டாதவன் என்று ஒரு ஜீவாத்மா கிடையாது எம்பெருமான் திருவுள்ளமாய் இதுவே ஆணையாய் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு சொல்லிக் கொடுத்தது பிரபத்தி சாஸ்திரம். சுவாமி தேசிகன் தான் இதை பிரவர்த்திப்பார் என்று இல்லவே இல்லை. ஆனா இந்த பிரபத்தியும் செய்யக்கூடாது என்று சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடம்பிடிக்க ஆரம்பித்த போது அந்த அடத்திற்கு ஏமாந்து போகாமல் இந்த சம்பிரதாயம் மீண்டும் காப்பாற்றப்பட வேண்டுமென்று இதற்கு களையெல்லாம் பிடுங்கி ஸ்திரப்பிரதிஷ்டையாய் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை சம்ரட்சிச்ச மகான் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனானபடியினாலே சுவாமி தேசிகனைத்தான் பிரபத்திக்கு விஷய பிரபத்தி சம்பிரதாயத்திலே ரொம்ப முக்கிய ஆச்சாரியராக பல கிரந்தங்களினாலே இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றின ஆச்சாரியராக நாம் நமக்கு முக்கிய ஆச்சாரியராக சுவாமி தேசிகனை அனுபவிக்கிறோம், அனுசந்தானம் பண்றோம். சுவாமி தேசிகனுடைய திருவாவதாரம் 1269வது வருஷம் என்று பார்த்தோம், விபவ வருஷம், புரட்டாசி மாதம், திருவோண நட்சத்திரம். சுவாமி தேசிகன் 102 சம்வத்சரம் எழுந்தருளியிருந்தார் என்பதாக சொல்லப்படும். இது 13வது செஞ்சுரி, இந்த காலத்து கணக்கு பிரகாரம் 13வது செஞ்சுரி. 13வது செஞ்சுரிக்கு அப்புறம் இப்போ நாம் திருக்குழந்தை தேசிகனை நெருங்கும் போது, திருக்குழந்தை தேசிகனுடைய திருவவதாரம் விக்ரம வருஷம் 1800வது, சரியாக 1800வது, கலி வருஷம் தொடங்கி 4091வது சம்வத்சரம் என்று ஆச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கா. திருக்குழந்தை தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை அம்மாசத்திரம் சேஷாச்சார் சுவாமி என்ற மகான், திருக்குழந்தை தேசிகனுடைய சிஷ்யருடைய சிஷ்யரான இந்த மகான் ரொம்ப அத்தியுதமாக எழுதி வச்சிருக்கார். அவருடைய வியாசம் ஒன்று உண்டு, அந்த வியாசமானது தமிழில் தான் இருக்கும், சற்றே மணிப்பிரவாளமாக இருக்கும். அதை நம்முடைய ஆசிரமத்திலே திருக்குடந்தை தேசிகனுடைய 300வது திருநக்ஷத்திர பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன், அவருடைய அவதாரஸ்தலமாக ராயம்பேட்டையிலேயே ஒரு ஆசிரமம் நிர்மாணித்து அந்த ஆசிரமத்தை விசேஷமாக அங்கே திருக்குடந்தேசிகனுடைய சிஷியர்களான முனி திரயமான 3 ஆச்சாரியர்களையும் பிரதிஷ்டை பண்ணி வச்சு, அப்பொழுது அந்த திருநக்ஷத்திர சமயத்திலே அம்மாசத்திரம் சேஷாச்சார் எழுதின திருக்குழந்தை தேசியனுடைய சரித்திரத்தையும் உள்ளடக்கினதான மலர் அதை பிரச்சாரம் பண்ணியாச்சு. அம்மாசத்திரம் சேஷாச்சார் ரொம்ப பிரசித்த வித்வான எழுந்தருள் இருந்தார். நம்முடைய நாம் அனுசந்திக்கிற ஆச்சாரிய பரம்பரையிலே வரவில்லை, நம்ம சம்பிரதாயத்து முனித்திரி சம்பிரதாய ஆச்சாரியர்கள் பல மகனீயர்களிலே அம்மாசத்திரம் சேஷாச்சாரம் ஒருத்தர். இந்த சுவாமி திருக்குழந்தை தேசிகனை பற்றி ஓரளவு நன்றாக விஸ்தாரமாகவே சாதிச்சிருக்கார். அதிலே அவர் சாதிக்கும் போது திருக்குழந்தை தேசிகன் கலி தொடங்கி 4091வது வருஷம் திருவவதாரம் என்பதாக சாதிச்சிருக்கார். அந்த கணக்கு பிரகாரம் 1800வது வருஷம். இதற்கு முன்னால் நாம் சில ஆச்சாரியர்களை சேவிச்சோம். அந்த ஆச்சாரியர்களுடைய காலம் சுமாராகத்தான் தெரிகிறது. திருநக்ஷத்திரம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருடைய திருநக்ஷத்திரமும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவர்கள் எந்த வருஷம் கலி தொடங்கி 8வது வருஷம் என்று சுவாமி தேசிகனுக்கு பிறகு இரண்டு ஆச்சாரியர்களுடைய அந்த அவதார வருஷங்கள் அவ்வளவு குறிப்பாக எழுதப்பட்டு வைக்கவில்லை. இருந்தாலும் அவளுடைய சரித்திர காலங்களிலே மற்ற சரித்திரங்கள் ஹிஸ்டாரிக்கலாக உண்டு, அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்தந்த ஆச்சாரியர்கள் இந்தந்த காலத்திலே சுமாராக இருந்தார்கள் என்று ஒரு சுமாரான ஒரு கணக்கு போட்டுக்கிறோம். பிரம்மதந்திர சுதந்திரஜீயர் சுவாமி தேசிகனுடைய காலத்திலேயே இருந்து பின்னாடி எழுந்துள்ள இருந்தார். அதே போலே சுவாமியினுடைய குமாரர் பிரதிவாதி பயங்கரவண்ணன் என்று இவாளுடைய காலத்தை சொன்னால் 14வது செஞ்சுரி என்று சொல்லணும். 13வது செஞ்சுரியிலே சுவாமி தேசிகன் மத்தியத்திலே அவதரிச்சார். 1269வது வருஷம் பாஷ்யகாரர் அவதரிச்சு, சரியாக 252வது வருஷத்தில் சுவாமியினுடைய அவதாரம். பாஷ்யகாரர் 11வது செஞ்சுரி 1017வது வருஷம் என்று சொல்வது உண்டு. அதற்கு பிறகு 252 சம்வத்சரத்துக்கு பிறகு சுவாமி நிகமாந்தமகாதேசிகனுடைய அவதாரம், அது 13வது செஞ்சுரி. சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் 14வது செஞ்சுரி அதனுடைய முடிவு 102 வருஷம் எழுந்தருளிருந்ததுனால 14வது செஞ்சுரிய மத்தியத்திலே திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்று. அதற்கு பிறகு நாம் அனுபவித்த ஆச்சாரியர்களே ஆதிவன்ஷடோபனுடைய அவதாரம், சுவாமி தேசிகன் அவதரித்த சுவாமி தேசிகன் திருநாட்டுக்கு எழுந்தருளின அடுத்த 10வது வருஷத்தில் ஆதிவன்ஷடோபனுடைய அவதாரம். அதே போல அதற்கு பிறகு 15வது செஞ்சுரி 16வது செஞ்சுரி இதுல தான் அந்த கடிகாசலம் அம்மாள் அவளுடைய அடுத்தடுத்த வம்சங்கள் இதெல்லாம் நாம் சேவிச்சுட்டு வந்தோம். 16வது செஞ்சுரி வந்தபோது பஞ்சமத பஞ்சன தார தேசிகன் அதேபோல் உபனிஷத் பாஷ்யக்காரர் வந்து அந்த அடுத்த செஞ்சுரியை பார்த்தோம். அதுக்கு அடுத்த செஞ்சுரியில தான் அதாவது 17வது செஞ்சுரி என்று சொல்லுமே அதில் தான் ரங்கபதி தேசிகர், ரங்கநாத சுவாமி, சாக்ஷாத் சுவாமி இப்படியான மகான்கள் இந்த கிரமத்தில் இப்பொழுது சரியாக 1800வது வருஷம் திருக்குடந்த தேசியனுடைய திவ்ய அவதாரம். முன்னில் சொன்னது போல் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே 4வது கூட்டத்தரானவர் இவருடைய கணக்கு ஆச்சாரிய பரம்பரையிலே 30வது ஸ்தானம். ரகசிய திரயத்திலும் பகவத் விஷயத்திலும் ஸ்ரீபாட்சி விஷயத்திலே வந்தால் 31வது ஸ்தானம். இந்த திருக்குழந்த தேசியனால தான் முனித்ரய சம்பிரதாயம் என்று பெயர் பெற்றிருக்கிறது, பிரசித்தி அடைஞ்சது என்பதையும் சொன்னோம். முனித்ரயம் என்றால் ஆதியிலிருந்தே இந்த முனித்ரய சப்தம் அப்பப்போது நடையாடிக்கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய சம்பிரதாயம் வேதாந்த சம்பிரதாயம், வேதாந்த சம்பிரதாயத்திற்கு அதுக்கு சூத்திரம் எழுதி வைச்சவர்கள் 3 பேர், ஜெய்மினி, காசகிருஷ்ணர், வேதவியாசர் என்று இந்த 3 மகர்ஷிகளை சொல்வது. வேதாந்த சாஸ்திரமானது மீமாம்சா சாஸ்திரம் என்பதாய், அதுவும் பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை என்ற பெயரை கொண்டதாய், அது பூர்வ மீமாம்சையிலே முதல் 12 லட்சணங்கள் என்று சொல்லும்படியான அத்தியாயத்துக்கு ஜெய்மினியும், அடுத்தது 4 அத்தியாயத்துக்கு காசகிருஷ்ணர் என்கிற மகர்ஷியும், அதற்கு அடுத்த 4 அத்தியாயத்துக்கு பிரம்மசூத்திரம் என்று சொல்லும்படியானதான இந்த 4 அத்தியாயங்களை வேதவியாச மகர்ஷியும் அருளி செய்ததுனால இது ஆதியிலேயே இந்த வேதாந்த சம்பிரதாயம் என்று சொல்லும்படியாய் இந்த வைதிக மாத மதமானது 3 முனிவர்களினாலே சூத்திரம் பண்ணப்பட்டு நன்றாக ரட்சிக்கப்பட்டதுனாலே இதற்கு ஆதியிலேயே ஒரு முனித்திரயம் என்றதான பெயர் உண்டு என்று சொல்லுவார். அதற்கு பிறகு சுவாமி நிகமாந்த மகாதேசன் அருளினார் போலே பாட்டுக்குரிய பழைய வரும் வரை வண்டொரு கால் மாட்டுக்கருள் தருமாயன் மலிந்து வருத்துதலால் பொய்மணி பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்ற இந்த 3 பேரும் மகர்ஷிகளாய் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்ததனாலே முனித்திரயம் என்று சொல்வது. இதற்கு பிறகு சுவாமி நிகமாந்த மகாதேசியனுடையதான காலத்திலேயும் கூட முனித்திரயம் என்ற வார்த்தை உண்டு. சுவாமி நிகமாந்த மகாதேசியனுக்கு 100 சிஷ்யர்கள் உண்டு, அது சன்னியாசிகளும் உண்டு. அதிலே ரொம்ப முக்கியமானவர்கள் 3 சன்னியாசிகள், பிரம்மதந்திர சுதந்திரஜீயரும், பிராபாகரஜீயரும், வெண்ணைக்கூத்தஜீயரும் என்று இந்த 3 திருநாமங்களான சன்னியாசிகள் உண்டு. இவர்கள் பலகாலம் சேர்ந்திருந்த காலத்தினால் அப்படின்னா அதுவும் சுவாமி தேசிகனோட தேசிகனுக்கு அனவர்தம் ரொம்ப இட்டமான சிஷ்யாளாய் எழுந்துள்ள இருந்ததுனாலே இவர்களை விவகரித்த காலத்திலே இவர்கள் முனித்திரயம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். ஆனால் இதாலெல்லாம் இந்த சம்பிரதாயத்துக்கு முனித்திரை சித்தாந்தம் என்றதான இக்காலத்தில் உள்ளதான பிரசித்தி அக்காலத்தில் ஏற்படலை. 3 முனித்திரயம் முனித்திரயம் என்று ஒரு வார்த்தை எப்பொழுதாவது சில பேரால் உபயோகிக்கப்பட்டு வந்தது. முனித்திரயம் என்றால் புரிந்து கொள்ளும்படியாக இவர்கள்தான் இருந்தார்கள். ஆனால் இருந்தாலும் சர்வ பேரும் முனித்திரயம் முனித்திரய சித்தாந்தம் என்று மட்டுமே விவகரிக்கும்படியானதான பெருமை திருக்குழந்த தேசிகனுடைய காலத்திலே தான் ஏற்பட்டது. அதனாலே ஆதியிலிருந்து முனித்திரயம் உண்டாயிருந்தாலும் இப்பொழுது இந்த 3 மகர்ஷி முனிவர்கள் திருக்குழந்த தேசிகனுடைய சிஷியர்களாயிருந்த 3 முனிவர்களை முன்னிட்டு கொண்டு வந்ததினாலே இன்றுள்ள முனித்திரய சித்தாந்தத்துக்கு உண்டான காரண பெயர் இதுவாக இருக்கிறது. சுவாமி தேசிகனுடையதான பிரபத்தி சம்பிரதாயம் நன்றாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எம்பெருமான் திருவுள்ளமானான் காலமும் ரொம்ப நீண்டு போய்விட்டது. 13வது செஞ்சுரிக்கு அப்புறம் 1800வது வருஷம் மேற்கொண்டு 19வது செஞ்சுரி தொடங்க வேண்டியதான காலம் வந்துவிட்டது பாருங்கோ. அப்பொழுது பிரபத்தி சம்பிரதாயத்திற்கு நிறைய இடையூறுகள் வர ஆரம்பிச்சு கொடுத்து அதிலும் சில அனுஷ்டானத்திலேயும் சில வித்தியாசங்கள் வர ஆரம்பிச்சது. இதையெல்லாம் களைந்தெறிய வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ளமானி தேசிகன் போலே இன்னொரு அவதாரம் வேணும், இல்லையென்றால் பிரபத்தி சம்பிரதாயம் குலைந்துவிடும் என்கிற ஒரு நோக்கிலே எம்பெருமான் தானே இந்த சுவாமி திருக்குடந்த தேசிகனை அவதரிப்பித்தார் என்று நம் ஆச்சாரியர்கள் ரொம்ப அனுபவிச்சு சொல்லியிருக்கார். திருக்குடந்த தேசிகனை நெருங்கி நின்று அனுபவிச்சவர்களுடைய வார்த்தையாக்கும் திருக்குடந்த தேசிகன் இன்னொரு ரிஷி போலே எழுந்தருளியிருந்தார். எப்படி ரிஷிகள் ஞானத்தினாலும் அனுஷ்டானத்தினாலும் வைராக்கியத்தினாலும் நிரவதிகமான பகவத் பக்தியினாலும் எழுந்தருளியிருந்தார் அதுபோல் பூர்ணமாக இருந்தார்களோ அதுபோல திருக்குழந்த தேசிகன் அப்படி ஆச்சரியமாக உசந்த ஆச்சாரியராய் எழுந்தருளியிருந்தார் என்பதனாலே இவருடைய திவ்ய பிரபாவம் ரொம்ப ஆச்சரியமானது. மகரிஷியே அனுபவிச்சார். சுகபிரம்ம ரிஷி அருளும் போது கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக க்வசித் க்வசின் மகாபாகாக திரமிழேழுஜ பூரிஷா தாமிரபர்ணீநதீயத்ர கிருதமாலாபயஸ்வினி காவேரீஜ மகாபாகா பிரதீஜீஜ மகாநதி ஏ பிபந்தி ஜலந்தாசாம் மனுஜா மனுஜேஸ்வரா அயோ பகவதி பக்தா வாசுதேவே அமலாசயாக என்று மகர்ஷியை அனுபவிச்சிருக்கார். சுகபிரம்மர்ஷி பாகவதத்திலே சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகம் இன்னும் சில புராணங்களிலும் உண்டு. கலவு கலு பவிஷ்யந்தி கலியுகம் வந்தவாறே மகர்ஷிகள் மிகவும் ஆசைப்படக்கூடியதான வடதேசத்தை காட்டிலும் கூட தென் தேசத்திலே புண்ணியமான நதிகள் தாமிரபர்ணி நதி, காவேரி நதி, வைகை நதி இப்படி ஓடக்கூடியதான புண்ணிய நதிகளுடைய கரைகளிலே ரொம்ப உசந்த விஷ்ணு பக்தர்கள் அவதரிக்க போறா. அந்த விஷ்ணு பக்தர்களினாலே இந்த வைஷ்ணவமானது விசேஷமான பெருமை அடையப் போகிறது என்று அவர்கள் முன்னாலேயே தங்களுடைய திவ்ய ஞானத்தினாலே பார்த்து அனுபவிச்சிருக்கா. அப்படி காவேரி நதிக்கரையிலே, காவேரிக்கரையிலே அதுவா வைகையிலேவா தாமிரபரணியிலேயோ இப்படி விசேஷமான மகரிஷிகள் அவதரிப்பார்கள் என்று பல நதிகளை சுட்டி காட்டி சொன்னாலே அப்பேற்பட்ட உயர்ந்த ரிஷிகளும் கொண்டாடின மகாபிரபாவமுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாராயிருப்பார்கள் என்றால் இப்பொழுது நாம் எல்லாரும் யாரை கொண்டு வைஷ்ணவமானது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆழ்வார்களைத்தானே சொல்லணும். அந்த ஆழ்வார்கள் காட்டின வைஷ்ணவத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிற ஆச்சாரியர்களைத்தானே சொல்லணும். அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரியர்கள் என்று ரீதியிலே ரிஷிகளும் முன்னால் நோக்கி கொண்டிருந்த ஆச்சாரியர்கள் என்ற ரீதியிலே இப்பொழுது திருக்குழந்தை தேசியனுடைய திவ்ய அவதாரம் என்றும் அந்தெல்லாம் பொய்க்காமல் தமிழ்நாட்டை வளப்படுத்தி கொண்டு சோழ தேசத்தையெல்லாம் பொன்விளையும் பூமியாயாக்கி கொண்டிருந்ததான காவேரி தீரம்தான் ரொம்ப விசேஷம். அந்த காவேரி தீரத்திலே பல திவ்ய தேசங்கள் உண்டு. அத்தனை திவ்ய தேசத்திலே மத்தியத்திலே கண்டியோர் என்கிறதான ஒரு அக்ரஹாரம், கண்டியோர் என்கிறதான திவ்ய தேசம் உண்டு. பிண்டியார் மண்டையேந்தி பிறருமனை திரிதந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியோர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்லையன்னு மண்டியினார் உயிர் அல்லால் மற்ற யாருக்கு உயலாமே என்று திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த பெருமான் அரசாப விமோசன பெருமான் கண்டியோர் திவ்ய தேசம். இப்பொழுதும் வடகரை திவ்ய தேசமாக உள்ள சில திவ்ய தேசங்களிலே இதுவும் நம்முடைய பூர்வர்கள் சில திவ்ய தேசங்களை மாத்திரம் மாறாமல் வடகரை திவ்ய தேசமாகவே காப்பாற்றி கொடுத்துருக்கா. அதில் கண்டியோரும் ஒன்று. இந்த கண்டியோர் க்ஷேத்திரத்தை சுற்றி வடகரை அக்ரஹாரங்களும் நிறைய உண்டு. அது இந்த எம்பெருமானிடத்திலே ரொம்ப மண்டி இருந்தவா விசேஷமான அந்த க்ஷேத்திரத்திலே சோழ நாட்டிலே பல மகான்கள் உண்டு. கண்டியூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய பல வடகலை அக்ரஹாரங்களிலே ராயம்பேட்டை என்கிறதான அக்ரஹாரம் இன்றளவும் ரொம்ப பிரசித்தமான அக்ரஹாரம் இது. இந்த ராயம்பேட்டை அக்ரஹாரமானது சுவாமி நிகமானந்த மகாதேசிகம் சத்யா காலத்திலே எழுந்துள்ளிருந்த போது சத்யா காலத்திலே சுவாமி தேசிகனுடைய மகிமையிலே ஈடுபட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பலர் குடும்பம் குடும்பமாக வந்து ஆசிரயிச்சார்கள். அப்படி அங்கே ஆசிரயிச்ச மகான்கள் சில பேர் அங்கிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டில் காவேரி தீரங்களிலே ஆங்காங்கே பல அக்ரஹாரங்களிலே குடிபுகுந்தார்கள். அந்த மாதிரியாக சத்யா காலத்திலிருந்து குடிபுகுந்த மகான்கள் பலர், அதிலே சிலர் ராயம்பேட்டை என்கிறதான அக்ரஹாரத்தை ஸ்தாபிச்சு அங்கே எழுந்தருளியிருந்தார்னு இந்த ராயம்பேட்டை சரித்திரத்தை சொல்லும்போது சொல்லுவார். சுவாமி தேசிகனுடைய ஒரு ஈடுபாடு தேவப்பெருமாளுடைய அதிகம். அதனாலே சத்யா காலத்திலே கூட சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் சேவிச்சுருந்தார் என்று சொல்வதுண்டு. அதே போல தான் சத்யா கால தேவப்பெருமாள் போலே ராயம்பேட்டையிலையும் தேவப்பெருமாள் அவருடைய அக்ரஹாரமாக ராயம்பேட்டை அக்ரஹாரத்திலே சேவிக்கலாம். அந்த ராயம்பேட்டை அக்ரஹாரத்தும் பெரிய மகான்கள் எழுந்துள்ளிருந்ததான ஒரு ஊர் அது. அந்த ஊரிலே கிருஷ்ணசூரி என்கிற ஒரு உயர்ந்த மகான் எழுந்தருளியிருந்தார். நல்ல சாஸ்திரஜராய், மகா பண்டிதராய், ரொம்ப அனுஷ்டானசீலராய், விசேஷமாக கிருஷ்ண பக்தராய் எழுந்தருளியிருந்தார். அதனாலே அவருடைய வம்சத்திலே கிருஷ்ணன் என்கிற திருநாமம் சொல்வது உண்டு. இந்த கிருஷ்ணசூரி என்கிற இந்த ஆச்சாரியருக்கும் கிருஷ்ண தேசிகன் என்றதான திருநாமம். இவரை கொண்டுதான் திருக்குழந்த தேசிகனுடைய தனியனிலே சேவிக்கிறோம். ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்வபோதம் ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்தியும் கோபால தேசிக சிகாமணி ஆஸ்ரயாமஹா என்று திருக்குழந்த தேசிகனுடைய தனியனை அனுசந்தானம் பண்றோம். திருக்குழந்த தேசிகன் இந்த ஸ்ரீ கிருஷ்ண தேசிகர் என்று சொல்லும்படியான இந்த மகானுடைய திருக்குமாரர் தான். ஸ்ரீ கிருஷ்ண தேசிகன் ரொம்ப அனுஷ்டானபரராய் ராயம்பேட்டை கிரகாரத்திலே எழுந்துள்ளிருந்தார். கலவு வேங்கடநாயகா என்று சொல்லும்படியாக கலியுகத்திலே விசேஷ அனுகிரகமாய் அருளே சுரந்து கொண்டிருக்கும்படியான எம்பெருமான் திருவேங்கடமுடையான். ஆதி யுகத்தையன் கண்டடனின் அருள் வரதர் என்று சொல்லும்படியாக தேவப்பெருமாள் கிருதயுகத்திலே ரொம்ப அருளை சுரந்து கொண்டு அதனாலே இப்பொழுது திருவேங்கடமுடையான் போலே அக்காலத்திலே ஆதி யுகத்திலே அவ்வளவு பிரசித்தராக எழுந்தருளியிருந்தார் என்று சொல்லுவார். அதற்கு பிறகு திரேதா யுகத்திலே திருவரங்கன், இப்பொழுது திருவேங்கடமுடையான் எத்தனை பிரசித்தியோட ஜகத்தெல்லாம் விக்கியாதராக எழுந்தருளியிருக்காரோ அதே போல திரேதா யுகத்திலே ரங்கநாதன் எழுந்தருளியிருந்தார் என்று சொல்லுவார். அதற்கு பிறகு துவாபர யுகத்திலே யாதவாத்ரியிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய சம்பத்குமாரன், செல்லப்பிள்ளை, ஸ்ரீராமபிரியன் எம்பெருமான், நாராயணாத்ரி என்றும் யாதவாத்ரி என்றும் சொல்லக்கூடியதான மேல்கோட்டை சம்பத்குமாரன் எம்பெருமான், அதே போல துவாபர யுகத்திலே ரொம்ப பிரசித்தியோட எழுந்தருளிருந்தார், ரொம்ப வரப்பிரசாதியாய் எழுந்தருளிருந்தார். இப்படி ஆதி யுகத்திலே கிருத யுகத்திலே தேவப்பெருமாளும் திரேதா யுகத்திலே திருவரங்கனும் துவாபர யுகத்திலே யாதவாத்ரியிலே உள்ள நாராயண நிபெருமான் சம்பத்குமாரனுமாய் அதே பிரபாவமானது கலியுகத்திலே திருவேங்கடமலையிலே இருக்கிற திருவேங்கடமுடையானுக்கு இப்பொழுது உள்ளதாய் அதனால எக்களவு வேங்கடநாயகா என்று சொல்லும்படியாய் பரமகாருணிகனாய் சாட்சாத் பரபிரம்மமாய் அகிலேய பிரத்யனீக கல்யாணீக தாரணாய் எழுந்தருளுக்கு ஆழ்வார்கள் பத்து பேர் அங்கு வண்டி இருந்ததான திருவேங்கடமுடையான் இந்த கலியுகத்திலே எல்லாரையும் அவரவர்கள் ஆசைப்பட்ட அபீட்டங்களை எல்லாம் அனுகிரகிச்சு கொண்டு மேன்மேலும் ஆத்மாக்கள் தன்னையே நினைத்து உய்யும்படியாக செய்து கொண்டிருக்கிறான். அதே கலியுகத்திலே எம்பெருமான் வேங்கடநாயகனானவன் தானே தம்முடைய திவ்ய அம்சாவதாரமாய் தன்னுடைய கண்டையனுடைய அம்சாவதாரமாய் சுவாமி நிகமானந்த மகாதேசிகனை அவதரிப்பித்தார்னு ஜெகத் பிரசித்தமான விஷயம். இதே எம்பெருமான் கலியுகத்திலே திருமலையிலே மாத்திரம் என்று இல்லாமல் தன்னுடைய திவ்ய பிரபாவம் கொஞ்சமும் குறையாமல் இன்னும் ஆங்காங்கே பல க்ஷேத்திரங்களிலே எழுந்தருளியிருக்கார். அப்படியான க்ஷேத்திரங்களிலே ஒன்று திருவிண்ணகர் என்று சொல்லும்படியான ஒப்பிலியப்பன் கோவில் ஆழ்வார் மங்களாசாசனம். நல்குரவும் செல்வம் நரகம் சுவர்க்கமுமாய் வெல்வகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்ன யாழ்வானை செல்வம் மல்குகுடி திருவிண்ணகர் கண்டேனே. செல்வம் மல்குகுடி திருவிண்ணகர் கண்டேனே. ரொம்ப ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கக்கூடியதான திருவிண்ணகரம் என்கிறார் நம்மாழ்வார். நல்குரவும் செல்வம் நரகும் சுவர்க்கமுமாயி இந்த ஜகத்திலே இருக்கக்கூடியதான தாழ்ந்ததான கஷ்டமான சிரமத்தை தரக்கூடியதான விஷயங்களும் அதே சமயம் உயர்ந்ததாய ஆனந்தத்தை தரக்கூடியதான மகத்தான பிரபாவத்தை உடையதான விஷயங்கள் எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவனாய் எல்லாவற்றையும் தன்னுடைய சங்கல்பத்தினாலே சிருஷ்டி பண்ணி எல்லாவற்றையும் ரட்சிச்சு எல்லாவற்றையும் சமரிக்கக்கூடியவனான சர்வேஸ்வரன் இப்படி விருத்த விபூதிகனான வன்னெழுந்தொழிக்கக்கூடியது திருவிண்ணகர் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். ஏழ்மையம் என்ன, பண ஏழ்மை என்ன, செல்வம் என்ன, நல்குறவுன்ன ஏழ்மை. ஏழ்மையைக்கும் ஏழ்மைக்கும் அதிபதி அவன்தான். அவரவர்களுடைய கர்மானுரூபமாக ஏழ்மையை கொடுத்தும் அவர்களுடைய கர்மானுரூபமாக ஐஸ்வர்யத்தை கொடுத்தும் யாருக்கும் தன்மிடத்திலே பக்தி வந்தால் ஏழ்மை என்று பாராமல் செல்வன் என்று பாராமல் மோக்ஷம் என்கிற ஐஸ்வர்யத்தை தருவதற்காகவே பல கோணங்களிலே பலவிதமான சிருஷ்டிகளை செஞ்சு கொண்டு இப்படி செல்வமும் நரகம் சுவர்க்கமுமாய் வெல்வகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் லோகத்திலே இருக்கிற விஷமெல்லாம் கூட பகவானுடைய சிருஷ்டிதானே, அமிர்தமெல்லாம் பகவானுடைய சிருஷ்டிதானே. கர்மானுரூபமாக சிக்ஷிப்பதற்கும் அதிலேயும் கர்மானுரூபமாக சாத்விகமான பிரபதிகளுக்கு மோட்சத்தை கொடுப்பதற்குமாக பகவான் உண்டாக்கி வச்ச ஆச்சரியமான இந்த சிருஷ்டிக்கெல்லாம் ஏக நிர்வாகனாக இருக்கிறவனை நான் எங்கே பார்த்தேன்னார். இப்படி ஆச்சரியங்களையெல்லாம் தன்னுடைய திருமேனியிலே சேவிக்கலாம் போன்றதான அழகையுடைய ஒப்புலியப்பனிடத்திலே கண்டேன் என்னார் சுவாமி நம்மாழ்வார். அதுபோல அப்பேற்பட்ட ஒப்புலியப்பனின் பெருமான் இந்த ஜகத்திலே சம்ரட்சிப்பதற்காகவே இந்த விருத்த விபூதிகளை எல்லாம் உண்டாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறவர் ஆழ்வார்களினாலே விசேஷமாக மங்களாசாசனம் பண்ணப்பட்ட எம்பெருமான். அதிலேயும் ஒரு வரி பாசுரம் கிடைத்தாலுமே உயர்த்தியை பெறக்கூடியவாள் ஆழ்வாருடைய திருவாக்குக்கு அவ்வளவு ஏற்றம். ஆதனூர் எம்பெருமானை சொல்லும் போது ஒரே வரிதான், கண்டியூர் எம்பெருமானை சொல்லும் போது ஒரே வரிதான், தலைச்செங்கன் ஆண்மதியை எம்பெருமானை சொல்லும் போது அதே போல ஒரு வரி என்று இப்படி ஒரு வரி ஒரு வரியினாலேயே ஒரு வரியினாலேயே திவ்யதேசத்து பெருமையை பெற்ற திவ்யதேசங்கள் இப்படி பல உண்டாயிற்று இல்லையா. அதே குழந்தை திரு குழந்தை என்று ஒரு திவ்யதேசம் உண்டு. அந்த குழந்தை நவதிருப்பதிலே குழந்தை என்று திவ்யதேசம் உண்டு. அதுவும் ஒரு வரி பாசுரத்தினாலே தான். அதே போல இங்கே திருநின்னவோர் என்று உண்டு. அதுக்கெல்லாம் பதிகமெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரு வரி ஒரு பாசுரத்தினாலே. கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் திரு உறையூர் என்று திவிதேசம் இதெல்லாம் எல்லாம் ஒரு வரியினாலேயே பெயர் பெற்றதான திவிதேசங்கள். அந்த மாதிரி ஒரு வரியினாலேயே பெயர் பெறக்கூடிய திவிதேசங்கள் இருக்கச்சே நம்மாழ்வாரே பத்து பாசுரம் பாடினதான திருவிண்ணகருக்கு இன்னும் மற்ற ஆழ்வார்களும் உண்டு. விண்ணகரம் வைக்கா விருதிரை நீர் வேங்கலம் என்று திருவிண்ணகரத்தை இன்னும் சில ஆழ்வார்கள் பாடியிருந்தாலும் கலியன் இந்த எம்பெருமானை நெருங்கின போது ஒரு வரி என்று இல்லை, ஒரு பாசுரம் என்றில்லை, ஒரு வரிகம் என்றில்லை, 30 பாசுரங்களினாலே தொடர்ந்து அனுபவிக்கிறார் திருவிண்ணகரத்து எம்பெருமானை. பண்டு நறுமலர் இண்டை கொண்டு பண்டயனும் இணைகடவின் அடிமேல் தொண்டரும் அமரரும் பணியனின் அங்கு அண்டமுடு அகலிடமளந்தானே ஆண்டாய் உம்மை காண்பதோர் அருளன கருளுதியேல் வேண்டேன் மனவாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. காதல் செய்து இளையவர் கலவிதரும் வேதனை வினையது வெறுவுதலாம் ஆதலின் உனதடி அணுகுவன் நான் போதலரு நெடுமுடி புண்ணியனே. ஆண்டாய் உனை காண்பதோர் அருளன கருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. சாதலும் பிறத்தலும் என்று இவற்றை காதல் செய்யாது உன கடலடைந்தேன் ஓதல் செய் நான் வரையாகி உம்பராதல் செய்யுமோ உருவானவனே. ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக் கருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகருமேயவனே. ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக் கருளுதியேல் இந்த வார்த்தையை திருவங்கையாழ்வார் 9 பாசுரத்திலேயும் மீண்டும் மீண்டும் சொல்லி பார்த்துக்கிறார். ശ്രീവിണ്ണകരപ്പാ ഒപ്പിലിയപ്പാ പൊന്നപ്പൻ മണിയപ്പൻ മുത്തപ്പൻ എന്നപ്പനുമായി മിന്ന പൊന്മതിൽ ചോഴു തിരുവിണ്ണകരു ചേർന്നവപ്പൻ തന്നൊപ്പാറില്ലപ്പൻ തന്നൊപ്പാറില്ലപ്പൻ നമ്മാഴ്വാർ തന്നൊപ്പാറില്ലപ്പൻ എന്ന് മംഗളാശാസനം പണ്ഡിന എമ്പുരമാൻ തിരുവിണ്ണകരത്തിലെ ശ്രീനിവാസനായി ഒപ്പിലിയപ്പനായി ഇന്ന് ചില കാരണത്തിനാലേ ഒപ്പിലിയപ്പനായും എഴുന്നള്ളിരിക്കുന്ന എമ്പുരമാൻ സാക്ഷാ തിരുവേങ്കടമുടിയ അപരാവതാരമാണ് അർഷാവതാരമാണ് അപടിയാലേ തിരുവേങ്കടമുടിയാനായി ചെയ്തതാണ് നന്മകളെയെല്ലാം വീണ്ടും இங்கே ஒப்பிலியப்பனாய் இருந்து தான் செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் 16 எதற்காக இந்த விஷயம் எடுத்தோம் என்றால் ஆச்சாரியர்கள் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய கடாட்சத்தினாலே திருவேங்கடமுடையானே தன்னுடைய கண்டாம்சமாய் தானும் தன்னுடைய அவதாரமாய் சுவாமி தேசிகனாய் அவதரித்தா போலே திருவிண்ணகரத்திலே எழுந்திருக்கக்கூடிய ஒப்பிலியப்பன் தன்னுடைய கண்டாம்சமாய் தன்னுடைய ஆராதனத்திலே எழுந்திருக்கக்கூடிய கம்டாம்சமாக திருக்குடந்தை தேசிகனை அவதரிப்பித்தார் என்று சுவப்ன விருத்தாந்தங்களினாலே அனுபவித்து சொல்லியிருக்கா. இந்த திருவிண்ணகர் எம்பெருமான் இவரை அனுபவித்த போது ஆழ்வார் புலவிக்குலவானவரு தங்கோதா கோதில் செங்கோல் குடை மன்னரிடை நடந்த தூதா தூ மொழியாய் சுடருபோல் என் மனத்திருந்ததேதா நின்னடைந்தேன் திருவிண்ணகருமேயவனே நின்னடைந்தேன் திருவிண்ணகருமேயவனே பிரிந்தேன் பெற்ற மக்கள் பெண்டிர் என்னிவர் பின்னுதவாதறிந்தேன் நீ பணித்த அருள் என்னும் உள்வாள் உருவி அறிந்தேன்ப்பா. எனக்கு எந்த பந்துக்களாலும் ஒரு சம்ரக்ஷணம் இல்லை. இந்த ஆத்மாவுக்கு தீர்க்கபந்துவாயிருக்கிறவன் உன்னாலேதான் சம்ரக்ஷணம் நடைபெற வேணும். பிரிந்தேன் பெற்ற மக்கள் பெண்டிர் என்னிவர் பின்னுதவாதறிந்தேன் ஒத்தரும் எனக்கு பின்னாலே உதவ மாட்டார். இந்த ஆத்மாவுக்கு பின்னால் உதவி நீதான் செய்ய வேணும் என்று திருவிண்ணகரப்பனிடத்தில் ரொம்ப இறைஞ்சு கேட்கிறார் திருவங்கை ஆழ்வார். பின்னுதவாதறிந்தேன் என்று இந்த இடத்துக்கு சில திருக்குழந்தை ஆண்டவன் சாதிக்கும் போது ஆழ்வாருக்கு தெரியல, நம்ம சமாச்சாரம் ஆழ்வாருக்கு தெரியல. பின்னுதவாதறிந்தேன் என்று சொன்னது மாத்திரமில்லை, முன்னும் உதவ மாட்டா பின்னும் உதவ மாட்டாளே என்று தேரழுந்தூர் ஆண்டவன் சாதிப்பதாக அது திவ்ய பிரபந்தத்தை அந்த அருளி செயலை பாசுரந்தோறும் அனுபவிக்கணும்னா அதில் இருக்கிற சுவாரஸ்யத்தை சொல்லி அது நம்முடைய மனசு மறக்காமல் இருக்கும்படி சொல்லணும்னா திருக்குழந்தை ஆண்டவனுடையதான திருவாக்குகள் அமிர்தமாக இருக்கும். பிரிந்தேன் பெற்ற மக்கள் பெண்டிரன் இவர் பின் உதவாதறிந்தேன் ஒருவரமும் பின்னாலே உதவாதுன்னா ஒருவரமும் உன்னாலேயும் உதவாதே சேர்ந்து திருக்குழந்தை ஆண்டவன் சாதிப்பதாய். அதுபோல தீர்க்கமந்துவாயிருக்கக்கூடியவன் அனுபவிக்கப்பட வேண்டியவன் ஒப்பிலியவன் எம்பெருமான் தான் திருவிண்ணகர் பெருமாள் தான் என்று ஆழ்வார் ரொம்பவும் மண்டி சொல்றார். சொல்லாய் திருமார்வா உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி அப்பா உன்னுடைய திருவடியிலே வந்து விழுந்த பிறகும் இது நாள் வரையில் போலே இந்த வினைகள் எல்லாம் என்னை நலிய வேணுமோ பிரானே. உனக்காட்பட்ட பின்பும் கூட இந்த வினைகளுக்கு என்னிடத்திலே பயமில்லாமல் போயிற்றோ. உனக்காட்பட்ட பின்னும் இந்த வினைகள் என்னை வந்து சுடுமோ பிரானே என்று கேட்கிறார். இப்படி எம்பெருமானிடத்திலே திருவண்ணகரப்பரிடத்திலே சர்வ வினைகளையும் தீர்க்கக்கூடியவனிடத்திலே ஆழ்வார்கள் மண்டினது ரொம்ப ஆச்சரியம். அப்பேற்பட்ட ஒப்பிலியப்பன் திருவிண்ணகரப்பன் இந்த சம்பிரதாயத்தை 4வது கூட்டத்தரை தந்து சம்ரட்சிக்க வேணும் என்று பாரித்தாராம். அதனாலே கிருஷ்ணசூரிகள் என்று இப்போது சொன்னோமே ராயம்பேட்டை அக்ரஹாரத்தில் எழுந்தருள் இருந்த மகான் பெரிய அனுஷ்டாதா ரொம்ப பெரிய ஞானியான மகான் அவருடைய சொப்பனத்திலே ஒப்பிலியப்பன் எழுந்தருளினாராம். நம்முடையதான புரட்டாசி திருவோண திருநன்னாள் உற்சவத்திற்கு வந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று அழைச்சாராம். எம்பெருமான் தானே உகந்து தன்னுடைய கைங்கரியத்திலே நியமித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மகான்களும் பல பேர் எழுந்தருளி இருந்தார். அப்பேற்பட்ட மகான்களிலே இந்த கிருஷ்ணசூரியம் ஒருவர். ராயம்பேட்டை அக்ரஹாரத்திலே இருந்தவருக்கு ஒப்பிலியப்பனிடத்திலே பரம பக்தி உண்டு. அந்த பக்தியினுடைய பரிவாகமாய் எம்பெருமான் ஆசைப்பட்டு புரட்டாசி திருநன்னாள் திருவோண திருநன்னாள் பிரம்மோத்சவத்திற்கு வர வேண்டும் என்று நியமிச்சார் சுவாமியும். சர்வேஸ்வரன் நம்மை இப்படி ஆட்கொள்கிறானே என்று ஆனந்த கண்ணீரோடே பெருமாள் அழைத்து கைங்கரியத்திலே நம்மை சுவீகரித்துக் கொள்ளுகிறானே என்று இப்படி எம்பெருமானுடைய உத்தரவினாலே கைங்கரியம் கிடைக்கணுமேன்னு எப்பொழுதுமே ஆசைப்படுவா இல்லையா? எம்பெருமான் நமக்கு கைங்கரியத்தை எப்படியாவது கொடுக்க வேணும்னு ஆசைப்படுவா. தினே தினே கைங்கரியம் வேணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரையிலே மகான்களுக்கு பெருமாள் தானே நியமிச்சு கைங்கரியத்திலே கூப்பிட்டு கொள்வது என்பது எவ்வளவு பெரிய கொடுப்பனை. திருக்குழந்தை அந்த சுவாமி திருக்குழந்தேசியனுடைய திருத்தொகப்பனார், இவருக்கு திருக்குழந்தேசியன் என்ற திருநாமம் வர காரணம் பின்னால் ஏற்பட்டது. ராயம்பேட்டை அக்ரஹாரம்தான் இவருடைய பூர்வர்களுடையதான க்ஷேத்திரம். கிருஷ்ணசூரிகள் ராயம்பேட்டையிலிருந்து உப்பிலியப்பனை சேவிப்பதற்கு வந்தார். உற்சவத்திலே கைங்கரியம் பண்றார். திருக்குழந்தை தேசிகன் அவதரிக்க போறார் என்றதான ஒரு ஸ்வப்னம் அப்பொழுது அவருக்கு ஏற்பட்டது. இதையும் அம்மாதத்தன் சேஷாச்சார் பெரிய மகான்கள்லாம் சாதிச்சிருக்கார். எப்படி சுவாமி தேசிகனுடைய திருத்தகப்பனார் அனந்தசூரிகள் தோதாரம்பையோடைய திருமலை யாத்திரையாக திருவேங்கடம் எழுந்துள்ள இருந்தபோது ஒரு ஸ்வப்னமாகி திருவேங்கடமுடையான் தன்னுடைய கண்டையை அனந்த சூரியனிடம் சமர்ப்பிப்பதாகவும் அந்த அனந்த சூரியனிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அதே கண்டையை அவருடைய தேவிகள் வாங்கி தான் அப்படியே விழுங்குவதாகவும் அது முதல் கொண்டு எம்பெருமானுடைய சன்னதியிலே கண்டையும் காணாமல் போய் எல்லாரும் எங்கே கண்டை என்று பிரமித்த போது அப்பொழுது திருமலையிலே இருந்த ஜீயர்கள் முதலானவர்கள் எம்பெருமான் இப்படி கண்டையை அனந்த சூரியனுடைய தெய்வங்களிடத்திலே கொடுத்து விழுங்கச் சொல்வதாக சொப்னம் கண்டோம் என்று இப்படி எல்லாரும் அந்த காலத்திலேயே எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய கண்டையை அனந்த சூரிய தேவிகள் விழுங்கினதாக சொப்னம் ஏற்பட்டு அதற்கு பிறகு 12 வருஷம் கர்ப்பந்தரித்து திருமணி வயிறு வாய்த்து சுவாமி தேசிகன் அவதரித்தார் என்று பிரசித்தி உண்டோ அதே போன்றதான சரித்திர நிகழ்ச்சி இங்கே உண்டு. அதனால்தான் தேசிகன் என்று சொல்லும் போது திருக்குழந்தை தேசிகன் என்ற விவகாரமும் பின்னால் ஏற்பட்டது. ஒப்பிலியப்பன் கனவிலே சொப்னத்திலே வந்து ஒரு பாயச பாத்திரத்தை கொடுத்து சுவாமியினிடத்திலே சமர்ப்பிச்சு இந்த பாயச பாத்திரம் கண்டாம்சமானது, நம்முடைய கண்டாம்சமானது, இதை இருவரும் புஜிக்க வேண்டும் என்று கொடுத்ததாகவும் கிருஷ்ணசூரிகள் அந்த பாயச பாத்திரத்திலிருந்து பாயசத்தை திவ்யமான பாயசத்தை ஒப்பிலியப்பனுடைய கண்டாம்சமான பாயசத்தை தானும் தன்னுடைய தேவிகளும் சுவீகரித்து கொண்டதாகவும் சொப்னமாகி அதிலிருந்து அடுத்த வருஷம் அதே போல இது புரட்டாசி திருவோணம் உற்சவத்திலே இந்த வைபவம் இந்த சொப்னம், இதே போல அடுத்த வருஷம் புரட்டாசி பூராட திருநாள் அதிலே இப்பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய திருக்குழந்தை தேசிகனுடைய திவ்ய அவதாரம் ஆச்சுது. ராயம்பேட்டையிலே திருக்குழந்தை தேசிகனுடைய அவதாரம் கிருஷ்ண தேசிகனுடையதான திருக்குமாரராய் ராயம்பேட்டையிலே ஒப்பிலியப்பனுடைய கண்டாம்சமாக இந்த குழந்தை அவதரித்தார். குழந்தைக்கு என்ன திருநாமம்னா கோபால தேசிகன் என்றதான திருநாமம். ஆத்திலே ராயம்பேட்டையிலே கிருஷ்ணசூரிகளுடைய ஆராத்திய மூர்த்தியானவன் வேணுகோபாலன். கண்ணன் தான் அவர்களுடைய குலதெய்வம். அதனாலே கிருஷ்ணனுடைய திருநாமமாகவே குலத்திலே சாத்திக் கொள்வார்கள் வழக்கம் உண்டாம். அதனாலே இவருடைய தகப்பனாருக்கு கிருஷ்ணன் என்றால் இவருடைய அவருடைய திருக்குமாரருக்கு கோபாலன் என்ற திருநாமம் சாத்தினார். ஆத்திலே கோபாலன் திருவாராதனம் வேணுகோபாலன் திருவாராதனம். அந்த வேணுகோபால மூர்த்தி தான் இப்பொழுது நம்முடைய ஆசிரமத்திலே பிரதான ஆராத்திய மூர்த்தியாக எழுந்துள்ளிருக்கார். ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பெருமாள் திருக்குழந்தை தேசிகனுடைய பூர்வர்களினாலே ஆராதிக்கப்பட்டு திருக்குழந்தை தேசிகனாலேயும் ஆராதிக்கப்பட்டு பின்னால் அவருடைய வம்சத்தினாலேயும் ஆராதிக்கப்பட்டு திருக்குழந்தை ஆண்டவன் ஸ்தானத்திலே எழுந்துள்ளிருந்தபோது அவர் ஆண்டவன் 1963 ஸ்தானத்துக்கு எழுந்துள்ளினார். உடனேயே சில வருஷங்களிலேயே திருக்குழந்தேசியனுடைய வம்சத்தார் கொண்டு வந்து சமர்ப்பித்தார்கள். இந்த எம்பெருமான் இங்கே எழுந்தருளிருந்து ஆராதனம் காண வேணும் என்று சமர்ப்பித்தார்கள். அங்கிருந்து வேணுகோபால பெருமாள் திருக்குடந்த தேசியனுடைய ஆராத்திய மூர்த்தியான வேணுகோபால பெருமாள் நம்ம ஆசிரமத்திலே விசேஷமா அது திருக்குடந்த தேசியனுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஆசிரமத்திற்கே, ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்திற்கே, ஸ்ரீரங்கம் பெரியாண்டவன் ஆசிரமத்திற்கே என்று நிலைநாட்டி கொடுப்பது போலே வந்து எழுந்துள்ளிருந்து அன்று முதல் ஆசிரமமானது பலவிதங்களாலும் அபிவிருத்தி அடைந்து கொண்டு சிஷ்யர்களினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் இன்னும் பிரசித்தியினாலும் பலவிதங்களினாலும் பெரிய அபிவிருத்தி அடைந்து கொண்டு ரொம்ப விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அந்த வேணுகோபால பெருமாளுடைய திருநாமமாக தம்முடைய குமாரனுக்கு கிருஷ்ணசூரிகள் கோபால தேசிகன் என்றதான திருநாமத்தை சாத்தினார். இவருக்கு காலத்தில் ஜாதகரணம் நாமகரணம் அன்னப்பிராசனம் சவுளம் உபநயனம் இப்படி அடுத்தடுத்ததான உசந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் அவருடைய திருத்தகப்பனார் செய்து வைச்சாராம். ஜாதகரணம் என்பது பிறந்தவுடனே செய்வது, நாமகரணம் என்பது பிறந்த சில நாட்களிலே செய்வது, அடுத்த பிறகு சவுளம் என்பது குழந்தைக்கு குடுமி வைக்கிறதான ஒரு ஃபங்க்ஷன், ரொம்ப வைதிகமான ஃபங்க்ஷன் இது, உபநயனம் போலே ரொம்ப அவசியமான ஃபங்க்ஷன். 16 சம்ஸ்காரங்கள் தெய்வீக சம்ஸ்காரங்கள் என்றும் மீதி 24 சம்ஸ்காரங்கள் அதை பாக யஜ்யங்கள் என்று சொல்லுவார். அது மாதிரியாக மொத்தம் 40 சம்ஸ்காரங்கள் பிராமணர்களுக்கு சொல்லியிருக்கு. அதில் முதல்ல சொன்ன 16 சம்ஸ்காரங்களில் கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தம் அடுத்து ஜாதகரண நாமகரண அன்னப்பிராசன சவுள உபநயனாதி சம்ஸ்காரங்கள் விவாக பரியந்தமாய் மேற்கொண்டு இதெல்லாம் சொல்லச்சு 16 சம்ஸ்காரங்களை சொல்றது. இதெல்லாம் பிராம சம்ஸ்காரங்கள் என்றும் பின் மேற்கொண்டு பாக யஜ்யங்களாக சொன்னப்பட்ட தெய்வ சம்ஸ்காரங்கள்னு சொல்லி 40 சம்ஸ்காரங்கள் அவசியமாக பிராமணாளுக்கு ரொம்ப ரிஷிகள் எல்லாம் ஸ்மிருதிகளிலே ரொம்ப சொல்லியிருக்கா, அதை எல்லாரும் அனுட்டிச்சுருந்தா. அதில் இப்போ சிலதெல்லாம் நடக்கிறது, சிலது நடக்கலை, ஒன்றும் குறையாக நடத்தி வச்சார். ஜாதகரண நாமகரண அன்னப்பிராசனம், அன்னப்பிராசனம் என்று குழந்தை முதல்ல சாப்பிட்றது 6 மாதத்துக்குள்ளே அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பா, வைதிகமான ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் 3 வயசுலே சவுளம் என்கிறது கொடுமை வைக்கிற ஃபங்க்ஷன். அந்த சிகையானது வைதிக லக்ஷணம் அது. அந்த சிகை இருந்தால்தான் வேதாத்தியனம் பண்ணக்கூடிய யோக்கியதை வருகிறது என்றெல்லாம் ரொம்ப நம்பிக்கை சாஸ்திரங்களிலே. அதனாலே சிகை வைக்கிறது ரொம்ப அவசியமாக அடுத்தது காலத்திலே உபநயனம் பண்ணி வச்சார். உபநயனம் பண்ணி வச்சதுக்கப்புறம் வேதாத்தியனம் பண்ணுறார் திருக்குடந்த தேசிகன். ரொம்ப ஆச்சரியமாக 1-2 சந்தை தான் சொல்லுவாராம், அதையும் எழுதியிருக்கார் சுவாமி அம்மாசத்திரம் சுவாமி சாய்க்கச்சே சாதிச்சிருக்கார். எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாம் 1-2 தரம் சொன்னாலே பரிபூர்ணமாக ஸ்திரப்பிரதிஷ்டமாய் சொல்லுவாராம். அதுபோல வேதாத்தியனம் பண்ணினாரான் திருக்குடந்த தேசிகன். திருக்குடந்த தேசிகன் பிரம்மச்சாரியா இருக்கும் போது எப்படி எழுந்தருள் இருந்தார் என்றால் பரிபூர்ண பிரம்மச்சாரி லட்சணத்தோட. எப்படியாக்கும் ஒரு சன்னியாசி என்றால் பரிபூர்ண லட்சணத்தோட இருந்தால்தான் அவரை சன்னியாசின்னு கௌரவிப்பா. இந்த காலத்துல சன்னியாசிகள் அப்படி எழுந்தருள் இருக்கிற வழக்கம் உண்டு. பாஷ்யகாரர் எப்படி உபவீதினம் ஒன்பவுன்றவந்தம் திரிலகத் புண்ணியபலம் திரிதண்டகத்தும் சரணாகத சார்த்தவாக மீடேன்னு, அதுபோல சிகை என்ன, யஜ்ஞோபவீதம் என்ன, திரதண்டம் என்ன, காஷாயம் என்ன என்று, அது அது வீழ்ச்சிருப்பதற்கு உண்டானால் அதுக்குன்னு கிருஷ்ணாஜினம் என்ன, இது மேற்கொண்டு திரதண்டத்திலே ஜலபவித்திரத்தோட சேவை சாதிக்கிறது என்று இப்படி சிகா யஜ்ஞோபீத ஊர்துவமன்றாதிகள் எல்லாம் சொல்லச்சே அது சன்னியாசிகளுடைய லட்சணமாக சொல்வது போல திருக்குடந்த தேசியன் பிரம்மச்சாரியா எழுந்துள்ள இருந்தபோது எப்படி இருந்தார் என்றால் அந்த பிரம்மச்சாரி லட்சணமாக மௌஞ்சி அஜினம் தண்டம் அதெல்லாம் ஆச்சரியமாக சேவை சாதிப்பாராம். அதையும் ரசித்து எழுதியிருக்கார் அம்மாசத்திரன் சுவாமி. அவள் பலாசு தண்டத்தோட எப்பவும் பிரம்மச்சாரிகள் அத்தியனம் பண்ணும் காலத்திலே வைதிக கர்மாக்களை பண்ணும் காலத்திலே லௌகிக கர்மாக்கள் பண்ணுற காலத்து தவிர மீறி எந்த வைதிக கர்மாக்கள் காலத்திலேயும் சரி அழகாக பலாசு தண்டத்தோட எப்படி சன்னியாசியானவர் காஷாயம் திருதண்டத்தோடு தான் இருப்பாரோ அதுபோல சுவாமி பலாசு தண்டத்தோடு தான் சேவை சாதிப்பார். எப்படி மௌஞ்ச அஜினம் எப்படி ஒட்டி கிருஷ்ணாஜினம் எப்படி கிரகத்தா பிரம்மச்சாரிகளுக்கு சொல்லியிருக்கோ அது மாதிரி அந்த கிருஷ்ணாஜினமும் அழகாக மாறுவெல்லாம் சாத்தின் இருப்பார். இடையிலே மௌஞ்சி சாத்திக்கிற வழக்கம். மௌஞ்சின்னு சொன்னா சாதாரண பாஷையிலே மிஞ்சின்னு சொல்லுவா. இதெல்லாம் ஆவணி ஆவட்ட தண்ணிக்கு மாத்திரம் சில பேர் இப்போ வச்சுக்கிறது உண்டு, அதெல்லாம் போட்டுப்பா, அதுக்கப்புறம் விட்டுடுவா. ஆனால் எப்பவுமே சாத்திக்கிறது. பிராச்சீனத்தில் பிரம்மச்சாரிகள் அந்த ரிஷிகள் காலத்தில் அப்படி தான் மௌஞ்சின்னு சொன்னால் அந்த மௌஞ்சி என்பது மேகலையாக மத்தியத்திலே சாத்திக்கிறது, இடுப்பில் சாத்திக்கிறது, மூணு சொத்து சாத்திக்கிறது. அந்த மிஞ்சி என்பது பெரிய ரக்ஷோக்ரமான புல்லாக சொல்லியிருக்கு. எந்த விதமான தீங்கும் வராமல் ரொம்ப முக்கியமாக பிரம்மச்சாரிகளுக்கு முக்கிய லட்சணமாக சொல்லியிருக்கிறது மௌஞ்சி தான். அதனால் உபநயனத்தையே ரிஷிகள் சொல்லும்போது உபநயனம் என்கிற வார்த்தையோ இல்லை பிரம்மோபதேசம் என்கிற வார்த்தையோ எப்பவாவது தான் உபயோகப்படுத்துவா, மௌஞ்சி பந்தனம் என்கிறத தான் முக்கியமாக உபயோகப்படுத்துவா. மௌஞ்சி பந்தனம் என்கிற வார்த்தைக்கு தான் உபநயனம் என்கிறதான விவகாரம். இதனால தான் அந்த இந்த சப்தத்தினால தான் அந்த கர்மாவுக்கு பிரசித்தி உண்டு, மௌஞ்சி பந்தனம் என்கிறது. ஏன்னா அந்த குழந்தையை எந்த விதமான கெடுதலும் நெருங்காமல் மேல் மேலும் அந்த குழந்தை நல்ல வைதிக கலையோட வைதிக ஸ்ரத்தையோட வளரணுன்றதுக்கு இந்த மௌஞ்சியானது ரொம்ப ஒத்தாசை பண்ணும் என்று அது வேத மந்திரம் வைதிக கர்மா ரிஷிகள் சொல்லியிருக்கா. அதனால எப்பவும் மௌஞ்சியோட சேவை சாதிப்பார். அதே போல கிருஷ்ணாஜினம், அதே போல விசேஷமாக பலாசதண்டம். பலாசதண்டம் என்று பலாசதண்டம் என்று சுஷ்ரவாகா என்று அதுக்கு பெயர் உண்டு. அது காயத்ரி மந்திரத்தை தேவதைகள் எல்லாம் அதை விசாரிச்சு அத்தெல்லாம் திர்ணயம் பண்ணி கொண்டு சதஸ் நடத்தி கொண்டிருந்த போது பக்கத்துல இந்த பலாசமரம் இருந்துதான். அந்த பலாசமரமானது இந்த காயத்ரியனுடைய சாரத்தை எல்லாம் அதனுடைய சூக்மத்தை எல்லாம் தெரிஞ்சு கொண்டது. இதனால பலாச மந்திரம் இருந்தால்தான் காயத்ரி மந்திரமானது நமக்கு உடனே சித்திக்கும். ஏன்னா அந்த பலாச தண்டமானது காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் கிரகிச்சு வச்சிருக்குன்னு இதெல்லாம் வைதிக கதைகளிலே சொல்லப்பட்டிருக்கு. அதனால பலாசு தண்டத்தோட அத்தியனம் பண்ணினான்னா காயத்ரி மந்திரம் சித்திப்பதும் வேத மந்திரங்கள் சித்திப்பதும் அதனாலே பெரிய விசேஷமான தேஜஸ் எல்லாம் வருதும் பிரம்ம வர்ச்சஸ்ஸு வருவது இதெல்லாம் சித்திக்கும்னு சொல்லியிருக்கா. எப்படி ஓஷதிகளினாலே நமக்கு உடம்பு சரியாகும் என்று பல ஓஷதிகளை சொல்லியிருக்காலும் அதே போல இந்த பலாசு தண்டத்துக்கு அந்த பெருமையை சொல்லியிருக்கு. அது பிராச்சீனத்திலே ரொம்ப சுத்தமாக எல்லாம் நடந்துட்டு இருந்தது, விட்டு போச்சு. இப்போ திருக்குழந்தை தேசிகன் போன்ற மகான்கள் அவதரித்த போது அது ரிஷி பிராயர்களாக அவதரிப்பதனால திருக்குழந்தை தேசிகன் இது போல குழந்தையாக இருந்த போதே அந்த ரிஷிகள் எப்படி எழுந்திருந்தாலும் அதே போன்றதான அனுஷ்டானங்களை எல்லாம் கடைபிடிக்க ஆரம்பித்தார். அதில் பலாசதண்டத்தோடும் மௌஞ்சியோடும் கிருஷ்ணாஜினத்தோடும் அழகாக சேவை சாதிச்சுருந்தார் என்று அவருடைய அந்த பால்யத்தை ரசித்து எழுதியிருக்கார் சுவாமி அம்மா சத்திரம் சுவாமி எழுதி வச்சிருக்கார். இவர் இப்படி ஸ்வரூபத்தினாலே பிரம்மச்சரியம் இருக்கட்டும், அந்த ஞானத்தினாலே பிரம்மச்சரியம் என்றால் பிரம்மச்சரியம் என்றால் வேதாத்தியனத்துக்கு தான் பிரம்மச்சரியம்னே பேர். அந்த வேதாத்தியனத்தை பிரம்மச்சரியம் என்று சரீரத்தில் அந்த பிரம்மச்சரியத்துக்கு அவஸ்தையை தாண்டின ஒரு அபிவிருத்தி வருவதற்கு முன்னாலேயே, அதாவது சரீரத்திலே சில கொஞ்சம் வயசு ஆச்சுன்னா அதுக்கு உண்டானதான ரேத்தஸ் இதெல்லாம் அபிவிருத்தி ஆகி போகிறது. அந்த மாதிரியான அபிவிருத்திகள் எல்லாம் வருவதற்கு முன்னாலேயே வேதாத்தியனம் பண்ணினால் அது பரிபூர்ண பிரம்மச்சரியமாய் அதனாலே நல்ல ரொம்ப உசத்தியான நல்ல எரு போட்ட பூமியிலே போட்ட விதையானது எப்படி அழகாக வசத்தியாக நல்ல ஒரு தாவரமாக பரிணமிக்குமோ அதுபோல சுவாவமாகவே பிரம்மச்சரியம் இருக்கக்கூடிய காலத்திலே சரீரத்திலே சுவாவமான பிரம்மச்சரியம் இருக்கக்கூடிய காலத்தில் அது வேதாத்தியனம் பண்ணினால் அதனாலே வரக்கூடியதான பிரம்ம வர்ச்சஸ் இருக்கு. அந்த பிரம்ம வர்ச்சஸ் எப்படி நல்ல பூமியிலே முதலிலேயே நன்னா வளர்ந்துருத்துன்னா அந்த மரமானது எப்பவுமே புஷ்டியாக மேற்கொண்டு வளருமே, அது மாதிரி வேதமானது அந்த சகாலத்திலே சரீரத்திலே சுவாவ பிரம்மச்சரியம் இருக்கச்சேவே சொல்லி கொடுத்துட்டா அந்த வேதத்துக்கு அந்த சுத்தி தேவையாயிருக்கு. அதனாலே வரக்கூடியதான சித்திகள் மந்திரங்கள் எல்லாம் மேற்கொண்டு ரொம்ப பிரபலமான வைபவத்தோட அந்த அந்த அத்தியனம் பண்ணவாளுக்கு பெரிய உபகாரமாக இருக்கும் என்பதனால தான் அந்த காலத்திலேயே பிரம்மச்சாரியா இருக்கிறவன் வேதாத்தியனம் பண்ணணும்னு சொல்லி வச்சா, அதனாலதான் பிரம்மச்சரியம் என்றால் வேதாத்தியனத்துக்கு தான் பிரம்மச்சரியம்னே பேரு. அது பிராமணன் பண்ண வேண்டியதான காரியமானபடினாலே, அதுவும் அந்த சமயத்துலதான் முக்கியமானபடினாலே பிரம்மச்சரியம்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரியான பிரம்மச்சரியத்தில் எழுந்தருளிருந்து திருக்குழந்தை தேசிகன், கோபால தேசிகன் என்று சொல்லும்படியான இந்த திருக்குழந்தை தேசிகன், அந்த வேதம் என்ன, வேதத்தினுடையதான அங்கங்கள் என்ன, எல்லாவற்றையும் ரொம்ப சுருக்க அத்தியனம் பண்ணாராம். அதுதான் அங்கே ரொம்ப விசேஷமாக குறித்து சாதிச்சிருக்கார் அம்மாசத்திரன் சுவாமி. சாதாரணமாக வேதம் அத்தியனம் பண்ணால் அதுக்கு ரொம்ப அவசியமானது வேத பாஷ்ய பரியந்தம் ஞானம் வேணும். அந்த மாதிரியான ஜானிகள்லாம் ரொம்ப அபூர்வம். அதுக்கு ஜோதிஷம், நிருக்தம், கல்பம், வியாகரணம், சந்தது இந்த மாதிரியான வேதாங்கங்களையும் சேர்த்து வாசிச்சா வேதமானது ரொம்ப அர்த்த விசேஷம்லாம் நல்லா தெரியும். அதனால அந்த காலத்திலே வேதம் வாசிச்சா வேதத்தினுடைய அங்கங்களும் வாசிக்கிற வழக்கம் உண்டு. சுவாமி திருக்குழந்தை தேசிகன் வேதத்தை மாத்திரம் அத்தியனம் பண்ணலை, அந்த வேதத்துக்கு அங்கமாக உண்டதான இது மாதிரி ஜோதிஷம், நிருக்தம், கல்பம், வியாகரணம், சந்தது எல்லாத்தையும் சேர்த்து சீக்ஷா, வியாகரணம், சந்தது, ஜோதிஷம், நிருக்தம், கல்பம் என்று வரிசையாக 6 சொல்றது உண்டு. இது எல்லாத்தையும் கூட வாசிச்சாராம். இந்த வாசிச்சதுக்கு பிறகு மேற்கொண்டு சாமானிய சாஸ்திரங்கள் என்று உண்டு. அது என்ன, நியாய சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், அதுபோல் மீமாம்சா சாஸ்திரம் என்பதையாக பல சாஸ்திரங்கள். இதெல்லாம் ரொம்ப பூர்வரங்கமாக, வேதாந்த சாஸ்திரத்துக்கு பூர்வரங்கமாக இப்படி ரொம்ப அவசியமான அடிப்படையாய். அது ஒன்றொன்றுமே கூட பெரிய பெரிய சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரு சாஸ்திரம் வாசிச்சு அந்த சாஸ்திரத்திலே கரை காணணும்னா அநேகமாக ஒரு ஆயுசு போயிடும், ஒரு புருஷாயுஸே போராது. அதுபோல இருக்கக்கூடியதான இந்த வியாகரண, நியாய, மீமாம்சாதி சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக தம்முடைய திருத்தகப்பனாருடைய திருவடிவாரத்திலேயே அதிசீக்கிரமாக அதிகரிச்சாராம் திருக்குழந்தை தேசிகன். சுவாமி தேசி எப்படி, சுவாமி தேசிகனுக்கு எப்படி அப்புள்ளாருடைய திருவடிவாரத்திலே இதெல்லாம் பிராப்தமாச்சோ, அதுபோல இங்கே திருக்குழந்தை தேசிகனுக்கு இது எல்லாம் அவருடைய திருத்தகப்பனாரான கிருஷ்ண தேசிகனிடத்திலேயே பிராப்தமாச்சு. அவ்வளோ மகாஜானியா எழுந்தருள் இருந்தார் அவருக்கு. சகாலத்தில் இந்த சாஸ்திராபியாசம் பண்ணும் காலத்திலேயே ரொம்ப உசந்த குலத்திலிருந்து நல்ல சமானமான பொருத்தமுடையதான ஒரு பெண்ண திருக்கல்யாணமாச்சு ஒரு குழந்தையோட என்று சொல்கிறா. அதாவது அந்த காலத்துலேயே சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சுருவா. அதை சொல்லும்போது அம்மாசத்திரன் சுவாமி, துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபியந்த லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தஞ்சேயம் அசிதேக்ஷணா என்று எப்படி சீதையை பார்த்தபோது ஹனுமான் என்ன பொருத்தம் என்ன பொருத்தம், ராமனுக்கு சீதை தான், சீதைக்கு ராமன் தான், இப்படி எல்லா விதத்தினாலும் துல்லியசீல வயோவிருத்தாம் அனுஷ்டானத்தினாலும் வயசினாலும் அழகினாலும் குணங்களினாலும் எல்லாவற்றினாலும் ராமனுக்கு சீதை தான், சீதைக்கு ராமன் தான் சொல்லலாம் போலே. சுவாமி திருக்குழந்தை தேசிகனுக்கு அதுபோலே தேவிகளா அமைஞ்சவா ரொம்ப பொருத்தமானவாள் என்று. அதனால் திருக்குழந்தை தேசிகன் கடைசி காலம் பரியந்தமும் அவர் கிரகஸ்தராக தான் எழுந்தருள் இருந்தார். கடைசியில் திருநாட்டுக்கு எழுந்துள்ளக்கூடிய ஒரு சில தினங்கள் முன்னாடி தான் சன்னியாசாசிரமம் சுவீகரிச்சுட்டார். சன்னியாசாசிரமத்தில் அவ்வளவு நோக்கம் இருந்தாலும் அதை பூர்ணமாக இந்த காலத்திலே அனுஷ்டிப்பது என்பது ரொம்ப சிரமமாக இருந்தபடினாலேயும் இந்த கிரகஸ்த தர்மம் என்பது அவருக்கு சுவாமி தேசிகன் போல ரொம்ப இஷ்டமாக இருந்ததானாலேயும் அவருடைய தேவிகள் எப்படி, சுவாமி தேசிகனுக்கு தேவிகள் எவ்வளவு பொருத்தமாக எழுந்தருள் இருந்தாரோ அதே போல திருக்குழந்தேசியருக்கும் ரொம்ப பொருத்தமாக அமைந்திருந்தார்கள் என்று அம்மாசத்திரம் சுவாமி சாய்க்கிறார். அப்படி திருக்கல்யாணமாகியும் சாஸ்திராபியாசம் விடாமல் பண்ணிட்டு இருந்தாராம். இப்படி சாஸ்திராபியாசம் எல்லாம் முடிஞ்சுது. இதுக்கு மேற்கொண்டு வேதாந்த சாஸ்திராபியாசம் ஆரம்பிக்கணும். வேதாந்த சாஸ்திராபியாசம் என்பது இப்படி பூர்வரங்கமாக எல்லாத்தையும் வாசிச்சா விட்டு ஆரம்பிக்கிறது. அப்பத்தான் வேதாந்த சாஸ்திரத்தில் ஒரு நிலை ஏற்படும், ஒரு தீர்மானமான வாசிக்க முடியும். வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு வேண்டிய வயசு வந்தவுடனே அவருடைய திருத்தகப்பனார் யோசிச்சார், வேதாந்த சாஸ்திரத்துக்கு இப்பொழுது தன்னிடத்திலேயே குழந்தை வாசிக்கலாம். பெரியவாள் ஏற்கனவே பார்த்துருக்கோம், பல ஆச்சாரியர்கள் தங்களுடைய குமாரர்களையே மீண்டும் தன்னை போலவே, இன்னும் கேட்டா தன்னை விட இன்னும் விசேஷமான ஆச்சாரியர்களாகவே வரும்படிக்கெல்லாம் கூட பிரயாசப்பட்டு உபதேசம் பண்ணி நல்ல சிக்ஷையெல்லாம் பண்ணி வச்சு நல்ல சம்ஸ்காரங்களையெல்லாம் செஞ்சு வச்சு தன்னை போலவே தன்னோட வசந்தவாளாகவும் கூட எப்படி தீபத்திலிருந்து தீபம் வருவது போலே உண்டாக்குற ஆச்சாரியர்கள் ஆக்குறது வழக்கம்தான். கிருஷ்ணதேசிகன் அந்த காலத்திலே ரொம்ப வேதாந்தத்திலே கரை கண்டவராய் சாட்சாத் பாஷ்யகாரரே என்று சொல்லும்படியாக எழுந்தருளிக்கக்கூடிய சாட்சாத் சுவாமி எழுந்தருளிருக்கச்சே அந்த சுவாமியிடத்திலே குழந்தை அன்வயம் பெற்றால் ரொம்ப பிரகாசிப்பானே என்று ஆசைப்பட்டு சாட்சாத் சுவாமியிடத்திலே குழந்தைய கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சுட்டு இருந்தார். சாட்சாத் சுவாமி அப்பொழுது ஸ்ரீரங்கத்திலே காவேரி கரையோரமாக வீடிருக்கார். அவெல்லாம் ரொம்ப பெரிய ஆசிரமெல்லாம் கட்டிட்டு இருந்தவர் கிடையாது, கொள்ளிடக்கரையோரமாக சன்னியாசிகளுக்கு எவ்வளவு உத்தமமான நியமங்கள் சொல்லியிருக்கோ அத்தனை உத்தமமான நியமங்களோட, இன்னும் கேட்டால் பாஷ்யகாராதிகள் எல்லாரும் கூட ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு உள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கச்சே சுவாமி முதலான சாட்சாத் சுவாமி முதலான மகான்கள் சில பேர் அது உத்தம கல்பமாக அனுஷ்டிக்க வேணும் என்ற ஆசையினாலே அது ஸ்ரீரங்கத்தேற்றது ஸ்ரீரங்கம் ஊருக்குள்ள கூட வாசம் என்று இல்லாமல் ஸ்ரீரங்கத்துக்கு வெளியில பெரியாண்டவன்னா அப்படிதான் எழுதியிருந்தார். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தினுடைய எல்லையிலே வாழ்ந்து கொண்டு காவிரி கரையோரமாக ஒரு நாணல் புதர் என்றிருந்தால் போரும் என்று அந்த மாதிரியான தேடி காண முடியாததான மகரிஷிகள் போலே வாழ்ந்து கொண்டிருந்தார் சுவாமி சாட்சாத் சுவாமி வேதாந்த ராமானுஜ சுவாமி. போன வாரம் சாட்சாத் சுவாமியினுடைய வைபவத்தை அனுபவித்தோம். பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் எப்படி திருக்குடந்த தேசிகனுடைய அவதார ஸ்தலத்தை நம்முடைய ஆசிரமத்துக்காக கையகப்படுத்தி அந்த அவதார ஸ்தலத்திலேயே திருக்குடந்த தேசிகனுக்கு அவருக்கு அங்கே ஆசிரமத்திலே அங்கே பிரதிஷ்டையும் பண்ணி வச்சு அந்த திருமாளிகை அவர் அவதரித்த அவருடைய அதே திருமாளிகை இப்பொழுது நம்முடைய ஆசிரமமாக பிரகிருதம் ஆண்டவன் இப்பொழுது அதை கையகப்படுத்தி ஆக்கி வச்சிருக்காரோ அதே போல சாட்சாத் சுவாமியினுடைய ரொம்ப இஷ்டமான க்ஷேத்திரம் வடுவூர். அவர் சாட்சாத் சுவாமி அவதரித்தது திருநாராயணபுரம். சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சுண்டு ரங்கநாத சுவாமியினிடத்திலே அன்வயிச்சு சகலத்தையும் அதிகரித்து பெரிய மகானாய் ரிஷி போலே மகரிஷி போலே எழுந்தருள் இருந்தது ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில். இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே சாட்சாத் சுவாமி எழுந்தருள் இருந்தபோது தான் திருக்குழந்தை தேசிகன் அன்வயிச்சார். இந்த சரித்திரம் இப்போ மேற்கொண்டு நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். ஆனால் ஸ்ரீரங்க பின்னால சாட்சாத் சுவாமி வடுவூரிலே சக்கரவர்த்தி திருமணத்திலே ரொம்ப ஈடுபட்டு ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை விட்டு வடுவூர் க்ஷேத்திரத்திலே சில காலம் எழுந்தருளிருந்தார் சுவாமி. சுவாமி தன்னுடைய அந்திம காலங்களிலே சாட்சாத் சுவாமி வடுவூர் க்ஷேத்திரத்திலே தம்முடைய அந்திம காலங்களிலே அங்கே ராமனை சேவிச்சுண்டு சீதாலா சீதையும் ராவணையும் சேவிச்சுண்டு ஈடுபட்டு கொண்டு அங்கேயே எழுந்தருளிருந்து அது வடுவூரிலேயே எல்லைப்புறங்களிலே வசிச்சுண்டிருந்தார். அப்புறம் அப்படியே திருநாட்டுக்கு வெளிட்டார். ஆனால் இருந்தாலும் வடுவூர் தான் அவருடையதான பிருந்தாவனம். அந்த வடுவூரிலே அவர் ஊருக்குள்ளே சில இடங்களிலே எப்பொழுதாவது தங்குவது உண்டு. அதில் சுவாமி ரொம்பவும் இஷ்டமாகி எழுந்தருள் இருந்த இடம் உண்டு. அந்த க்ஷேத்திரத்தை இப்பொழுது வாங்கி வடுவூரில் மணிமண்டபம் என்று ஏற்படுத்தி சாட்சாத் சுவாமி நினைவாக, சாட்சாத் சுவாமியினுடைய சாட்சாத்து வாசஸ்தலம்னு கிடையாது, சாட்சாத் சுவாமி வசித்தது வடுவூரிலே எல்லைப்புறங்களிலே வசிச்சுட்டிருந்தார். வடுவூர் ராமனே நித்தியம் சேவிச்சுட்டிருந்ததுனாலே இங்கே தான் அவருக்கு அபிமானம் இருந்ததுனால அவருடைய இஷ்டக்ஷேத்திரத்திலே இப்பொழுது அங்கே ஆசிரமத்தை ஏற்பாடு பண்ணி அதிலே ரொம்ப வசதியாக வேத பாடசாலையும் ஏற்பாடு பண்ணி வேத பாடசாலையும் நிறைய குழந்தைகள் 60-70 குழந்தைகள் இப்பொழுது நல்லா அத்தியனம் பண்ணுறா. அந்த குழந்தைகள் தினமும் வடுவூர் சக்கரவர்த்தி திருமணனுக்கு 1 மணி காலம் பாராயணமும் பண்ணுறா. இந்த கலியுகத்திலே கூட இது போல ஒரு பாடசாலையாயும் அதிலே 60-70 குழந்தைகள் நல்லா அத்தியனம் பண்ணிண்டு எல்லாரும் சொரூபத்தோடு இருந்து கொண்டு எம்பெருமானிடத்தில் சக்கரவர்த்தி திருமகனுக்கு தினமும் 1 மணி காலம் வேத பாராயணமும் செஞ்சு கொண்டு இதெல்லாம் என்ன, நாம் கலியுகத்துல தான் இதை பார்க்கிறோமா, இல்லை இது ஏதாவது வேற யுகமா என்று நினைக்கும்படியா? அதுவும் வடுவோர் என்பது இந்த காலத்தினுடைய பாதிப்பெல்லாம் ரொம்ப இல்லாத ஊர். இந்த காலத்தினுடைய பாதிப்பு ரொம்ப இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி ரொம்ப ஏகாந்தமான கிராமத்திலே பிரகிருதம் ஆண்டவருடைய ரொம்ப திவ்யமான மனோரதங்களில் இது போல பாடசாலைகளை ரொம்ப நன்னாக அமைச்சு, வேதம்தான் எல்லாத்துக்கும் மூலம், வேத சப்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டாலே வைதிகம் தானே வேர் விட்டுண்டு அந்த வைதிக மதமானது நன்னாக பரிபாலிக்கப்பட்டு தானே மேற்கொண்டு அபிவிருத்தி அடையும் என்கிற ஒரு பரந்த விசாலமான அந்த தத்துவத்தை தானும் அனுபவித்து ஏற்படுத்தி நடந்துட்டு வருது. இந்த வடுவூர் க்ஷேத்திரத்தில் சாக்ஷா சுவாமி மணிமண்டபம் என்பதாக ஒன்று ஏற்படுத்தியிருக்கார். அதில் தான் இப்போ இதுதான் இப்போ நம்முடைய ஆசிரமமாக இருக்கு அங்கே வடுவூரில். வடுவூரில் சாக்ஷாத் சுவாமி திருநாட்டுக்கு எழுந்தருள் இருந்தாலும் பலகாலம் எழுந்தருள் இருந்து ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் தான். அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ரங்கநாதன் அனுபவிச்சுண்டு அங்கே கொள்ளிடக்கரையில் எழுந்தருள் இருந்த காலத்தில் தான் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த திருக்குடந்தை தேசிகன் இவர் சாக்ஷாத் சுவாமியை தேடிட்டு வரார். அந்த இவருடைய தேடுதல் இருக்கட்டும், எப்படி முன்னையே நாம் சொல்லியிருக்கோம், நம் ஆச்சாரியால்னா ஒவ்வொருத்தரும் மாலுகந்த ஆசிரியர், பெருமாள் நமக்கு தேடி கொடுத்த ஆச்சாரியாள் என்பதுதான் விசேஷம். அம்மாசத்திரன் சுவாமி சாதிக்கிச்சு கிருஷ்ணசூரிகளுடைய சொப்னத்திலே பொப்பிலியப்பன் எழுந்தருளி இந்த குழந்தைய சாக்ஷாத் சுவாமியிடம் அனுப்பி வைன்னு சொன்னதாக எழுதியிருக்கார். அதே போல அங்கே சாக்ஷாத் சுவாமிக்கு அந்த சாக்ஷாத் சுவாமிக்கும் பெருமாள் சொப்னத்திலே சேவை சாதிச்சாராம். என்ன சுவாமி இப்படி சந்நியாச தர்மத்தையே ரொம்ப பெருசாக பாராட்டின்னு இருக்கேன், ஒருத்தரோடும் ஒரு வார்த்தையும் பேசுவதில்லை, ஆத்மாராமமாக எழுந்தோடு இருக்கிறே, ஒரு நல்ல சிஷ்யனை அனுப்பி வைக்கிறேன், சம்பிரதாயத்தை அவனிடம் ஒப்படைக்க வேணும்னு பெருமாள் சாக்ஷாத் சுவாமிக்கு சொப்னத்திலே நியமிச்சாராம். ஆக சிஷ்யன் வரப்போறான் போல இருக்குது, பெருமாள் அனு சொல்லி பெருமாளுடைய நியமனமாக ஒரு சிஷ்யன் வரப்போறான் என்று அன்றைக்கு சாக்ஷாத் சுவாமி எதிர்பார்த்துருக்கச்சே இந்த சுவாமி வந்தாராம். திருக்குடந்த தேசியன் வந்தாராம், சின்ன பையன்தான், அப்பா அனுப்பிச்சு வச்சா இந்த திருவடிகளை அன்வைக்கணும்னு சொல்லி என்று அந்த சாக்ஷாத் சுவாமியினுடைய திவ்ய பிரபாவத்தை அனுசந்தானம் பண்ணி தனியனை சொல்லிண்டு விழுந்து சேவிச்சாராம். தனியன் அப்பவே விஜாபிச்சுண்டு சேவிச்சாராம். ஸ்ரீரங்கநாத குருபாத சரோஜஹம்சம் வேதாந்த தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் ஸ்ரீமத்யதீந்திர ஷடகோபதயாவலம்பம் வேதாந்த லக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீரங்கநாத குருபாத சரோஜஹம்சம் கல்யாணமாக சுவாமியினான ஸ்ரீரங்கநாத சுவாமியினுடைய திருவடிகளிலேயே எப்பொழுதும் விசேஷமான பக்தியை பண்ணிக்கொண்டு அந்த திருவடிகளை என்னுடைய பிரபாவத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டு இருப்பவராயும் யார் சாக்ஷாத் சுவாமியை பற்றி விஷயம் சொல்கிறார். வேதாந்த தேசிக பதாம் புஜபிருங்கராஜும் சாக்ஷாத் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடையதான திருவடி தாமரைகளிலே பெருகக்கூடியதான தேனையே சுவைத்து கொண்டிருக்கும் வண்டு போலே எப்பொழுதும் திருவடியை தேசிகனுடைய திருவடியை அனுபவித்துக் கொண்டிருப்பவராயும் ஐயந்த தேசிக யதீந்திர ஷடாரி மூர்த்தியும் திரு அப்படியே இன்னொரு அப்புறம் நிகமாந்த மகாதேசிகனோ இல்லை சாக்ஷாத் நம்மாழ்வார்தானோ என்று பிரமிக்க வேண்டும்படியா இருக்கும் மகா பிரபாவத்தோடையுடைய வேதாந்த லக்ஷ்மணமுனின் வேதாந்த ராமானுஜ சுவாமியான இந்த ஆச்சாரியருடைய திருவடியையே சரணமாக பற்றுகிறேன் என்று இந்த தனியனை சொல்லிக்கொண்டு சாக்ஷாத் சுவாமியினுடைய திருவடிகளிலே வந்து சாய்ந்தாராம் சுவாமி திருக்குடந்த தேசிகன். திருக்குடந்த தேசிகன் பெருமாள் அனுப்பிச்சு வச்ச குழந்தை ரொம்ப தேஜோமயமாக இருக்கான், ரொம்ப வைதிக லக்ஷணத்தோடே இருக்கான், பிரம்ம வர்ச்சசோடே இருக்கான்னு சாக்ஷாத் சுவாமி குளிர கடாட்சிப்பித்து யாராயிருந்தாலும் சிஷ்யன் என்றால் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால இதெல்லாம் பிராச்சீன ஆச்சாரம், இப்போ அதெல்லாம் செல்லுபடியாகாது. சம்வத்சரம் வா ததர்த்தம் வா ததர்த்தார்த்தார்த்தமேவா பரீட்சை விவிதோபாயைஹி கிருபையா நிஸ்பிருகோபதேத்து. ரொம்ப சோதிச்சு இந்த குழந்தை தகுந்தவனா, இந்த குழந்தை வித்தியை காப்பாற்றுவானா, இவன் நல்ல சச்சிஷ்யர்களுக்கு இந்த வித்தியை சொல்லக்கூடிய திறமை உடையவனா, இந்த வித்தியை பெறுவதற்காக இந்த குழந்தையானவன் கைங்கரியத்திலே ருச்சியோட இருக்கிறானா? ஐத்திரேய உபனிஷத் சொன்னார் போல அனந்தேவாசினே பிரபுருயாத் நான் அசுஸ்ரூஷவே பிரபுருயாத் அப்ரவக்தரே பிரபுருயாத் என்று சொல்லிட்டு கூடவே இருந்து ஆச்சாரியாரிடத்துல இந்த வித்தியை கிரகிக்க வேண்டும் என்று பலகாலம் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவனுக்குத்தான் சொல்லணும் சத்விஷயங்களே, ரகசிய விஷயங்களே, சாஸ்திர விஷயங்களே, வைதிக ரகசியங்களே அவனுக்கு தான் சொல்லணுமாம். அது மட்டுமல்ல, கைங்கரியம் பண்ணி தெரிந்து கொள்ள வேணும். ஆச்சாரியரிடத்திலே கைங்கரியத்தினுடைய பலன், வித்யைக்கு எது பலம்னா, வித்யைக்கு பலம் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணி இருந்தால்தான் வித்யைக்கு பலம். அதுபோல கைங்கரியம் பண்ணி தெரிந்து கொள்ள வேணும். அது மாத்திரம் இல்ல, தெரிந்து கொள்ளக்கூடிய சிஷ்யனானவன் இந்த சாஸ்திரத்தை நன்கு சம்ரக்ஷணம் பண்ணி அடுத்த சசிஷ்யனுக்கு அவனுக்கு காலத்திலே சிஷ்யால் ஏற்பட்டா சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவனா என்பதையும் அதையும் ஊகித்து பார்த்து தான் அந்த சிஷ்யனை ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்கு. இவ்வளவு இப்படியா பெரிய வேத ரகசியங்களுக்கு இப்ப ஏற்பட்ட நியமங்கள் சொல்லியிருக்கிறதுனால நம்முடையதான சம்பிரதாயமானது பரம வைதிகமான பரம ரகசியமான சம்பிரதாயமான அப்படினாலே இதை சொல்லுவதற்கு நல்ல சச்சிஷ்யனான பார்க்கிறார். இந்த குழந்தை பரீட்ச விவிதோபாயைகி என்று அந்த குழந்தைய பரீட்சை பண்ணி பார்த்தாராம். சில நாட்கள் பல நாட்கள் பரீட்சை பண்ணி பார்த்தாராம். குழந்தை ரொம்ப உசந்த குழந்தையா இருக்கான், சத்பாத்திரமா இருக்கான், சாட்சாத் சர்வேஸ்வரனே நியமிச்சு அனுப்பிச்சு வந்திருக்கான். அதனாலே இந்த குழந்தைக்கு சொல்லலாம்னு சாட்சாத் சுவாமியும் திருவுள்ள முகந்து திருக்குழந்தை தேசிகனுக்கு உபதேசங்களை ஆரம்பிக்கிறார். வேதாந்த சாஸ்திரத்தை உபதேசிச்சார் என்று அடுத்தது மேற்கொண்டு விஷயங்களை அடுத்த வாரம் சேவிச்சுக்கலாம். திருக்குழந்தை தேசிகனுடைய திவ்ய அவதாரம் 1800வது வருஷம், புரட்டாசி பூராடம், விக்ரம வருஷம். திருக்குழந்தை தேசிகன் ஒப்பிலியப்பனுடைய கண்டாம்சமாக அவருடைய திருத்தகப்பனாருக்கு சொப்பனமாகி அவதரிச்சார் ராயம்பேட்டை க்ஷேத்திரத்தில். அந்த ராயம்பேட்டை க்ஷேத்திரத்திலே அவர் அவதரித்த திருமாளிகை தான் இப்பொழுதும் நம்முடைய ஆசிரமமாக இருக்கு. அந்த திருக்குழந்தை தேசிகனுடைய வம்சத்திலே திருக்குழந்தை தேசிகன் உள்பட மகான்கள் ஆராதிச்ச சாட்சாத் வேணுகோபால பெருமாள் தான் இப்பொழுதும் நம்முடைய ஆசிரமத்திலே ஆராத்தியமூர்த்தியாய் சகல வைபவங்களோட எழுந்தருளியிருக்கார். திருக்குழந்தை தேசிகன் தன்னுடைய திருத்தகப்பனாரிடத்திலேயே பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டு இதர சாமானிய சாஸ்திரங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு மேற்கொண்டு வேதாந்த சாஸ்திரம் வாசிக்க வேணும் காலத்திலே திருத்தகப்பனார் பாட்சிகாரரே அபராவதாரமாய் எழுந்தொழி இருக்கிறார் போலே இருக்கிற சாட்சாத் சுவாமி எழுந்தொழி இருக்கச்சே அவரிடத்திலே குழந்தை வாசிச்சு சிரேசை அடைய வேணும் என்று ஆசைப்பட்டார் போலே ஸ்ரீனிவாச பெருமானும் சொப்பனத்திலே சாதிச்சதுனாலே குழந்தைய சாட்சாத் சுவாமியிடம் அனுப்பி வச்சார். சாட்சாத் சுவாமிக்கும் பெருமாள் சொப்பனத்திலே நியமனமாகி திருக்குழந்தை தேசிகன் வருவார். இந்த குழந்தையை அனுப்பிச்சு வைக்கிறேன், சம்பிரதாய பிரவச்சனம் அவனிடத்திலே ஒப்படைக்க வேணும், சம்பிரதாயத்தை ஒப்படைக்கணும்னு பெருமாள் நியமனமாகி சாட்சாத் சுவாமியும் திருக்குழந்தை தேசிகனை எதிர்பார்த்த அன்றைக்கு திருக்குழந்தை தேசிகன் ஆச்சாரியருடைய திருவடியிலே ஆச்சாரியருக்கு தனியனை சமர்ப்பிச்சுண்டு வந்து சேவிச்சு மேற்கொண்டு காலக்ஷேபத்தை ஆரம்பித்தார் என்று இதுவரைக்கும் இன்னைக்கு திருக்குழந்தை தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை ஓரளவு அனுபவிச்சுண்டோம். அடுத்த வாரம் திருக்குண தேசிகனையும் அனுபவிக்கலாம். கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம. ஸ்ரீகிருஷ்ண தேசிகபதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதந்திரையந்த தேசிகரீந்திர ஜடாரி மூர்த்திங் கோபால தேசிக ஜிகாமணி ஆஶ்ரயாமஹா. ஹலோ
அரியன், ரொம்ப பாக்கியம்.
சரி.